السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، الصلاة والسلام على من لا نبي بعده، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين، صدق الله العليم. கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் மிக முக்கியமான உயர்தரமான ஒரு இல்முடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த காலத்தில் ஃபித்னாக்கள், ஃபசாதுகள், அல்லாஹுக்கு மாற்றமான செயல்கள் உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அவனுடைய இல்முடைய முதாக்கராவை, தீனுடைய முதாக்கராக்களை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கு. ஏன்னு சொன்னால், இன்றைக்கு மக்கள் இந்த தீனை விட்டு ஓடிக்கொண்டும் பராமுகமாகவும் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. பொதுவாக பார்த்தா எல்லா மக்களும் இன்றைக்கு ஃபித்னாக்கள்லையும் ஃபசாதுகள்லையும் சிக்கி மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இது. அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எங்களை அவனுடைய இல்முடைய விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதற்காக வேண்டி நேரத்தை காலத்தை கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கு. ஹதீஸ்ல வந்திருக்குது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்முடைய ஒரு மஜ்லிஸ்ல போயிட்டு அமர்றது இருக்கிறதே மிகப்பெரிய, அதாவது கூலிகளை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. எந்த அளவுக்கு கொண்டு சொன்னா, ஹுதூரு மஜ்லிஸ் இல்மின், இல்முடைய ஒரு மஜ்லிஸ்ல கலந்து கொள்றது 1000 ரக்காத் நஃபில் தொழுகிறதை விட சிறந்தது, 1000 நோயாளிகளை சேமம் விசாரிக்கிறத விட சிறந்தது, 1000 ஜனாசாக்களை பின்துயர்ந்து போறதை விட சிறந்ததுன்னு சொல்லி இப்படி எக்கச்சக்கமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ் அப்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். அதுல நாங்க பெண்கள் மிக முக்கியமாக இல்முடைய விஷயங்கள்ல நல்ல திறமை உள்ளவங்களாக இருக்கணும். இன்னைக்கு எங்களை உலக விஷயங்கள்ல கேட்டான்னு சொன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியும். பேப்பர் பார்க்குறோம், அதே மாதிரி மெகசீன்ல வாசிக்கிறோம், நியூஸ் கேட்குறோம், எங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். ஆனால் இஸ்லாமிய சட்டதிட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டா அதில் ரொம்ப குறை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதனால மாஷா அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பங்களை அமைச்சு தந்திருக்கிறாங்க. இல்முடைய மஜ்லிஸில் அமர்றதுக்கு இல்முக்காக வேண்டி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள், இதை நாங்கள் வீணாக்கிவிடக்கூடாது. ஏற்கனவே அதற்குரிய தயாரிப்புகளை செஞ்சு கொண்டு வரணும். வாரது மாத்திரமில்லாம வெறுமனே நாங்கள் கேட்டோம், கேட்டதுக்கு பின்னால அப்படியே அதை முடிச்சிட்டோம், அப்புறம் பேச்சுட்டோம் அப்படின்னு இல்லாம எழுதி கொள்ளணும். சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கொப்பியில வச்சு அதை எழுதி கொண்டோம்னு சொன்னா பின்னால இன்னொருத்தருக்கு அதை சொல்றதுக்கு எங்களுக்கு லேசா இருக்கும். ஏன்னு சொன்னா பழமொழி ஒன்று இருக்குது, மண் கத்தப்ப கர்ற ஒமன் ஹபில பர்ற, நாங்கள் கேட்டோம் நீங்கிறதுல ஞாபகத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும், கேட்டுக்கொண்டே இருப்போம், எல்லாம் ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு பின்னால பார்த்தா அப்படியே பேய்த்திடும், ஞாபகத்தில இருந்து மறதியா பேய்த்திடும். அதனால சொன்னாங்க, எழுதுற விஷயங்கள் எப்பவுமே தரித்திருக்கும், பாடமாக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நாங்க கேட்கக்கூடிய விஷயங்களை தெளிவான முறையில எழுதி கொள்றது, அது மாத்திரம் இல்லாம அடிக்கடி அந்த விஷயங்களை நாங்க முதாக்கரா செய்து கொள்றது. நாங்க யாரோட சேர்ந்து படிச்சோமோ அப்படியான எங்கட நண்பர்களோட நாங்க சேர்ந்து இப்படியான விஷயங்கள் முதாக்கரா செய்யப்பட்டுச்சு, இதை நாங்க முதாக்கரா செய்வோமே, இப்படியான பண்புகள் சஹாபா பெண்கள்கிட்ட இருந்துச்சு. இல்முடைய மஜ்லிஸுக்கு போவாங்க, கேள்விகளை கேட்பாங்க, அவங்களுக்கு மத்தியில முதாக்கரா செய்வாங்க. அதனால இல்மு வளர்றதுக்கு காரணமாக அமைஞ்சு. சஹாபா பெண்களை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்படியான ஒரு ஆர்வம் உள்ளவங்களாக தான் இருந்தாங்க. இன்னைக்கு எங்கட சிந்தனைகளை மாற்றி உலகளாவிய ரீதியில உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். இல்முல இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் விளங்க வேண்டியிருக்குது, எங்கட சட்டதிட்டங்களை நாங்கள் தெளிவான முறையில் படிச்சுக்கொள்ள வேண்டியிருக்குது. அதுல பெண்களை பொறுத்த வரையில தனியாக பேசப்பட வேண்டிய எத்தனையோ சட்டதிட்டங்கள் இருக்குது. ஒரு பெண் வந்து வெறுமனே, அதாவது பெண்ணாக வாழ்ந்து விட்டு போகக்கூடியவள் அல்ல, அவள் ஒரு, அதாவது ஒரு தந்தைக்கு மகளாக இருப்பாள், ஒரு கணவனுக்கு மனைவியாக இருப்பாள், ஒரு பிள்ளைக்கு தாயாக இருப்பாள், ஒரு சகோதரனுக்கு சகோதரியாக இருப்பாள். இப்படி அவளோட எத்தனையோ சம்பந்தங்கள் இருக்குது. அப்ப ஒவ்வொருத்தருடன் அவன் இருக்கும் பொழுது, அந்த சம்பந்தத்தோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. தந்தைக்கு, கணவனுக்கு, சகோதரனுக்கு, குழந்தைக்கு, இப்படியான அந்த கட்டங்கள் அவைகளை படிக்கணும். சொந்த சட்டதிட்டங்கள் இருக்குது தனக்கு தேவையான. ஒரு பெண்ணை பொறுத்தவரையில எத்தனையோ விஷயங்கள், அதாவது அந்த விஷயங்களை நாங்கள் தெளிவான முறையில
படிச்சுக்கொள்ளணும். அப்ப ஆண்களை பொறுத்தவரையில் வெளியில போயிட்டு எல்லா இடங்கள்லயும் போயிட்டு பார்த்தேன்னு சொல்லி சொன்னா பயான்கள் நடக்குது, ப்ரோக்ராம்கள் நடக்குது, அவங்களுக்கு கேட்டுக்கொள்றது கேள்வானா? பெண்களுக்கு ரொம்ப அரிது. அதனால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, அதிகமாக பெண்களை பார்த்து சொன்னாங்க, அதிகமாக நீங்க இஸ்திகஃபார் செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல பாமன்னிப்பு தேடுங்க. ஏன் தெரியுமா? நரகத்துல உங்களை நாங்க அதிகமாக பார்த்தோம், பெண்களை அதிகமான பெண்களை தான் நாங்க நரகத்துல பார்த்தோம், அதனால பெண்களை நீங்க இஸ்திகஃபார் செய்யுங்க, பாமன்னிப்பு தேடுங்க அல்லாஹ்விடத்துல அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் என்னண்டா, எங்களுக்கு அதை பற்றிய அந்த அறிவு இல்லை, தீனுடைய அறிவை நாங்க தேடவும் இல்லை, அதை பற்றிய அறிவும் இல்லை. அதனால நாங்க தேடி தேடி படிக்கணும் இந்த விஷயங்களை, தீனுடைய அம்சங்களை, என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு சொல்லித்தரப்படுதோ அதை நோட் பண்ணிக்கிறோம். அதன் மூலமாக எங்களுடைய இல்மு வளர்றது காரணமாக அமையும், சரியான முறையில் அதை எடுத்து நடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களும் அமையும். இஸ்லாத்த தீனை பொறுத்த வரையில ஒவ்வொரு விஷயங்களும் நுணுக்கமான முறையில எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது. சும்மா வெறுமனே ஒரு சட்டத்தை சொல்லிட்டு இப்படி நடவுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறல, நுணுக்கமான முறையில் அணு அணுவாக எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு நுணுக்கமா சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அபுதாவுதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, ஆணுடைய அத்தர் பெண்ணுடைய அத்தர், நாங்க இன்றைக்கு அத்தர் பூசுறோம், பெண்களை பொறுத்தவரையில இன்றைக்கு எத்தனையோ விதமான பெர்ஃபியூம் அடிக்கிறாங்க, லிப்டிக்ஸ் பூசுறாங்க, இதெல்லாம் கூடாது. ஹதீஸ்ல கடினமான எச்சரிக்கை வந்திருக்குது. திருமிதியில நசையில அபுதாவுதுல திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ், அபு மூசா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, குல்லு ஐனின் ஜானியா வல் மர்அத்து இதா ஸ்தஅதரத் ஃபமர்ரத் பில் மஜ்லிஸி ஃபஹிய கதா வகதா யஅனி ஜானியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, அதாவது ஒவ்வொரு கண்ணும் ஹராத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பெண் அவள் வெளியில போகும் பொழுது மனமான அந்த பெர்ஃபியூம்களை, அப்படியான அத்தர் வாசம் வரக்கூடியவைகளை அடிச்சிட்டு வெளியில போவாண்டிருந்தா அவள் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அவள் ஒரு விபச்சாரியாக இருப்பாள் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டினாங்க. அவ்வளோ கடினமான எச்சரிக்கை வந்திருக்குது. அதனாலதான் ஹதீஸ்ல வந்திருக்குது, ஆண்கள் பூசக்கூடிய அத்தர், பெண்கள் பூசக்கூடிய மனம், பெண்கள் மனம் பூசக்கூடாதுன்னு இல்லை, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்குது. இவ்வளவு தூரத்துக்கும் நுணுக்கமான முறையில எங்களுக்கு ஷரியா சட்டதிட்டங்களை சொல்லி தந்திருக்குது. அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க ஹதீஸ, திருமிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அதே மாதிரி நசாயி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தீபுர் ரிஜாலி மாலஹர ரீஹுஹு வ கஃபிய லௌனுஹு வ தீபுன் நிஸா மாலஹர லௌனுஹு வ கஃபிய ரீஹுஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆண்களுடைய அத்தர், ஆண்களுடைய மனம் பூசக்கூடிய ஆண்கள் அப்படி அப்படிப்பட்ட அத்தர் எப்படி தெரியுமா இருக்கும்? அது வந்து அதனுடைய மனம் இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியதாகவும் பறந்து விரிந்து இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆண்கள் அத்தரை பூசினாங்கண்டா அது எல்லா இடங்கள்லயும் மனம் அடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா அதனுடைய நிறத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறம் இருக்க மாட்டாது. அதை சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களுடைய அத்தர் எப்படி தெரியுமா? அவங்க பூசினாங்கன்னு சொன்னா அது வெளியில மற்றவங்களுக்கு அதனுடைய வாசம் விளங்காது, பூசுறவங்க அவங்களுக்கு விளங்கும், ஆனா மற்றவங்க அதை நுகர்றதுக்கு இயலாத முறையில இருக்கும், அதனுடைய கலர் கொஞ்சம் கடினமான கலராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அளவு தூரத்துக்கு நுணுக்கமான முறையில் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இன்னைக்கு நாங்க பெர்ஃபியூம்ல அடிக்கிறோம், அதுல அல்கஹால் நஜீஸ் கலக்கப்பட்டிருக்குது, அதை அடிச்சுட்டு நாங்க வெளியில போறோம், பஜார்ல போறோம், இதெல்லாம் வந்து கூடாது. இஸ்லாம் தடை செஞ்சிருக்குது, ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள். இப்படி நாங்க இந்த விஷயங்களை பேணிக்கிறோம், இந்த விஷயங்களை நாங்க தெரிஞ்சோம் தான் நாங்களும் அமல் செய்யலாம், மற்ற மக்களுக்கும் எடுத்து சொல்றதுக்கு ஏலும். அதே அடிப்படையில தான் பெண்களிடத்துல மிகவும் குறைவாக இன்றைக்கு பேசப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு சட்டம் தான் பெண்களுடைய, பெண்கள் சம்பந்தமான மாதவிடாயுடைய சட்டம், மாதவிடாய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது பெண்களுக்கு மாதம் மாதம் ஏற்படக்கூடிய வெளியாகக்கூடிய ஒரு ஊத்த ரத்தம் அப்படின்னு கூட சொல்றதுக்கு ஏலும். இதை பற்றி இன்றைக்கு பேசப்பட்டா சில பெண்கள் நினைக்கிறாங்க இதெல்லாம் பேசப்படணுமா அப்படின்னு கூட நினைக்கிறாங்க. ஏண்டா இன்னைக்கு நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க, மாசம் மாசம் வரக்கூடிய அசுத்தமான ரத்தம் தானே, அது வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா கழுவி கொள்றது தானே, அதுக்கு பின்னால நாங்க தொழாம இருக்கிறது தானே, அவ்வளவு இருந்தா போதுமே அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ளால எத்தனையோ சட்டதிட்டங்கள் இருக்குது, இந்த வரக்கூடிய ரத்தங்களுடைய எத்தனையோ வகைகள் இருக்குது. இதை எங்களோட உலமாக்கள், கிதாபுகள்ல தெளிவான முறையில அழகான முறையில சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதை பற்றிய கவனம் நாங்க பெரிசா செலுத்துறது இல்லை. அதனால மிக முக்கியமாக நாங்க இந்த விஷயத்தை பார்க்கணும். நாங்க பெண்களுக்கு மத்தியில இந்த விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இந்த விஷயங்களை முதாக்கரா செய்யப்படணும். பெண்கள் அடிக்கடி இந்த விஷயங்களை விளங்கி வச்சிருக்கணும். கேட்டேன்னு சொன்னா தெளிவான முறையில மற்ற பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையும் இருக்கணும். இதுல வெக்கப்படக்கூடாது. சட்டதிட்டங்களை விளங்கி கொள்ற விஷயத்திலையும் படிக்கிற விஷயத்திலையும் வெக்கப்படக்கூடாது. ஏன்னு சொன்னா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காட்டுறாங்க. பாருங்க புகாரியில வரக்கூடிய ரிவாயத் ஆயிஷா ரதியல்லாஹு சொல்றாங்க, நிஅமன் நிசாஉ நிசாஉல் அன்சார், அன்சாரி பெண்கள் இருக்கிறாங்களே மிகவும் சிறந்தவங்க, மிகவும் அதாவது மிக மிக சிறந்தவங்க அன்சாரி பெண்கள். ஏன் தெரியுமா? லம் யம்னஹுன் அல் ஹயாஉ அய் யதஃபக்கஹ்ன ஃபித்தீனி, அவங்கள அதாவது தீன்ல தீன்ல விளக்கசாலிகளாக ஆக்குறதுக்கு ஆகி கொள்றதுக்காக வேண்டி, தீனுடைய விளக்கங்களை சட்டதிட்டங்களை விளங்கி கொள்றதுக்காக வேண்டி அவங்களோட வெக்கம் அவங்கள தடுக்கல. வெக்கமுள்ள பெண்களாக இருந்தாங்க. ஆனா தீனுடைய ஷரியத்துடைய சட்டதிட்டங்களை தெளிவான முறையில கேட்டு விளங்கி அறியக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அன்சாரி பெண்களை பார்த்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. காரணம் என்னண்டா, அன்றாடம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களை தெரியும். அப்ப அந்த அந்த சட்டதிட்டங்களை கேட்கலன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க? ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய அந்த நிலைமைகளை கேட்க போய் தான் இப்படியான நிலைமை இருக்குது, அதுக்கு இன்னதான் சட்டம், அதுக்கு இப்படியான சட்டம் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க. கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அதனால நாங்க எங்கட அதாவது எங்கட வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள்ல நாங்க வெட்கப்படக்கூடாது. அதனால அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், قل هو اذن فاعتزل النساء في المحيض ولا تقربوهن حتى يطهرن فاذا تطهرن فاتوهن من حيث امركم الله. سوره البقره 222வது ஆயத்துல அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுறான், நபியே உங்களிடத்துல வந்து கேக்குறாங்க இந்த ஹைல பத்தி, ஹைலுடைய ரத்தம் பெண்களுக்கு வருது, இத பத்தி உங்களிடத்துல கேக்குறாங்க. நபியே நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஹுவ அதன், அது ஒரு நோவினை தரக்கூடிய ரத்தம் அல்லது ஒரு ஒரு நஜீசான ரத்தம் அப்படின்னு சொல்லுங்க. அந்த நேரத்துல பெண்களை விட்டும் நீங்க ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருங்க. அந்த நேரத்துல ஆண்களுக்கு சொல்றேன் அல்லாஹு தஆலா அந்த ஹைலுடைய காலத்துல, வலா தக்ரபுஹுன்ன ஹத்தா யத்ஹர்ன, அந்த பெண்கள் சுத்தமாகும் வரையில அந்த பெண்களுக்கு நீங்க நெருக்கமாகாதீங்க, நெருங்கி போகாதீங்க. அவங்க சுத்தமாக ஆகிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள நீங்க நெருங்குங்க அல்லாஹ் உங்களுக்கு ஏவின விதத்துல. இப்ப பாருங்க அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்துல ஹைலுடைய அந்த சட்டத்தை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்ப இந்த ஆயத்து எந்த நேரத்துல இறங்கிச்சுன்னா, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, இன்றைக்கு எங்கட முஸ்லீம் பெண்களுடைய நிலைமையை பார்த்தா இன்றைக்கு ஆடம்பரமாகவும் பெருமை பிடிச்சி வெளியில சுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு அதாவது பஜாருக்கு போறது வாரது அதை பத்தி கணக்கு இல்லை, என்னமோ நாங்கத்தான் பெரிய ஆட்கள், எங்களை விட்டா யாரும் இல்லை அப்படியான சிந்தனையோட நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்களுடைய துணை இல்லை, அவங்கட பேச்சுக்கள் எல்லாம் ஆண்களுடைய சத்தத்தை விட உயர்த்தி பேசிக்கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய தாய்மாரலே சகோதரர்களே, எங்கட ஆரம்ப நிலைமை என்ன தெரியுமா? பெண்களுடைய ஆரம்ப நிலைமை என்ன தெரியுமா? நசையில ஹதீஸ் வந்திருக்குது, பெண்களை ஆரம்பத்துல எப்படி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, யஹூதிகளும் நசாராக்களும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க, தேவைக்கு மட்டும் அவங்கள பாவிச்சு கொள்வாங்க, அதுக்கப்புறம் தள்ளிடுவாங்க. ஹைலுடைய காலம் வந்துருச்சுண்டா, ஹதீஸ்ல வந்திருக்குது நசை ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், பெண்களை அவங்க என்ன செய்வாங்கண்டா ஒரு அறையில போட்டு மூடிடுவாங்க. இந்த ஹைலுடைய ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சுண்டா, அது 5 நாள் 6 நாள் அதுக்கு பின்னால அது நின்றுடும், அதுக்கு பின்னால அந்த பெண்களை வெளியில எடுப்பாங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது கடினமான முறையில அதுக்கு பின்னால அந்த பெண்களை எடுத்து கல்லுல தேய்ப்பாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, யஹூதிகளும் நசாராக்களும் பெண்களோட இவ்வளவு மோசமான முறையில ஆரம்பத்துல நடந்தாங்க. இந்த இஸ்லாம் தீனுல் இஸ்லாம் வந்ததுக்கு பின்னாலதான் பெண்களுக்கு இவ்வளவு உயர்ந்த கண்ணியம் கொடுக்கப்பட்டுச்சு, அவங்கள முன்னுக்கு எடுக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கும் உரிமைகள் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்கள கணவன்மாரோட சேர்த்து, அதாவது தந்தைக்குரிய பெண் குழந்தையாக, கணவனுக்குரிய மனைவியாக, ஒரு மகனுக்குரிய தாயாக, ஒரு சகோதரனுக்குரிய சகோதரியாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு பின்னாலதான், அதுக்கு முன்னால சொல்லவே முடியாது. அந்த தூரத்துக்கு கேவலமாக நடத்தப்பட்டாங்க. ஆனா இன்றைக்கு அந்த பெண்கள், இந்த பெண்கள் இது அனைத்தையுமே மறந்துட்டு மமதையாக நாங்க சுத்தி கொண்டிருக்கிறோம், அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை மீறி நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல, அந்த நேரத்துல யஹூதிகள் அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க மதீனால, யா ரசூலல்லாஹ், இப்படி பனு இஸ்ராயல்கள், இப்படி யஹூதியல் நசாராக்கள் இருக்கிறாங்களே, ஹைலுடைய காலத்துல பெண்களை ஓரமாக்கி வைக்கிறாங்க. எப்படி, எந்த அளவுக்கு ஒன்று சொன்னா, அவங்களோட சேர்ந்து சாப்பிடுறதும் இல்லை, அவங்களோட சேர்ந்து குடிக்கிறது இல்லை, அவங்களை கிட்ட எடுக்கிறது இல்லை, இப்படியான முறையில் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்க என்ன செய்ய யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க. இந்த நேரத்துல தான் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். உங்கள்கிட்ட வந்து இந்த ஹைலுடைய விஷயத்தை பத்தி கேட்கிறாங்க. இப்ப நான் ஓதின ஆயத் சூரத்துல் பக்கரால 222வது வசனம், இதுல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுற நபியே, உங்கள்கிட்ட ஹைலுடைய விஷயத்தை வந்து கேட்கிறாங்க, அவங்க அந்த யஹூதிகள் செய்யறத மாதிரி அவங்களை நீங்க ஒதுக்கி வைக்க வேண்டிய தேவை இல்லை. ஹைலுடைய காலத்துல, மாதவிடாயுடைய காலத்துல, மென்சஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, மென்சஸ். அப்ப இந்த காலத்துல நீங்க இவங்களை ஒதுக்கி வைக்க வேண்டிய தேவை இல்லை. வெறுமனே ஒரு, அது அசுத்தமான ரத்தம், வெளியாகக்கூடிய ஒரு அசுத்தமான ரத்தம், அதுக்குரிய சட்டதிட்டங்கள் இருக்குது. அவங்களோட சேர்ந்து சாப்பிடலாம், அவங்களோட சேர்ந்து நீங்க குடிக்கலாம், அவங்களோட நீங்க உரையாடலாம் அப்படின்ற விஷயத்த தெளிவான முறையில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா இறக்கி காட்டினான். ஹதீஸ்ல வந்திருக்குது பாருங்க, எந்த அளவுக்கு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே சொல்லிட்டு விடாம சஹாபாக்களுக்கு செஞ்சும் காட்டினாங்க, ஹைலுடைய காலத்துல பெண்களை நீங்க ஒதுக்கி வச்சிடாதீங்க. பெண்கள்ன்றவங்க வந்து அப்படி ஒதுக்கி வச்சு வெச்சப்படக்கூடியவங்க இல்ல. அவங்களோட உடம்போ, அவங்களோட எச்சியோ அதுல அந்த காலத்துல வந்து, அதாவது அசுத்தமாக இல்ல. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், சொன்னாங்க, குந்து அஷ்ரபு வ அன ஹாயில் சும்மா உனாவிலுஹு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயதஉ ஃபாஹு அலா மௌதிஇ ஃபிய ஃபயஷ்ரபு வ அதஅரக்கு அல் அரக வ அன ஹாயில் சும்மா உனாவிலுஹு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயதஉ ஃபாஹு அலா மௌதிஇ ஃபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள பத்தி ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுறாங்க, நான் ஹைலுடைய நேரத்துல, நான் ஒரு மாதவிடாய் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் எனக்கு, மாதவிடாய் வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டா அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நான் பார்த்திருக்கிறேன். நான் ஒரு பாத்திரத்துல தண்ணியை எடுத்து குடிச்சேன் சொல்லி சொன்னா, அந்த தண்ணி, நான் குடிச்ச தண்ணியுடைய பாத்திரத்தை அவங்க கைக்கு எடுப்பாங்க, எடுத்து என்னுடைய வாய் எந்த இடத்துல பட்டுச்சோ அதே இடத்துல வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ணியை குடிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதுக்கு பின்னால சொல்லி காட்டுறாங்க, அதே மாதிரி நான் இறைச்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வாயால கடிச்சு கொடுப்பேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கடா, அதே இறைச்ச அவங்களும் கடிச்சு தருவாங்க எனக்கு. நான் கடிச்சதையும் அவங்க எடுப்பாங்க, அவங்க கடிச்சதையும் நான் எடுப்பேன், நான் ஹைலுடைய மாதவிடாய் காலத்துல அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாதவிடாய் வந்ததுக்கு பின்னால பெண்ணை ஒதுக்கல்ல, மனைவிய ஒதுக்கி வைக்கல, அவங்களோட எச்சி பட்ட இடத்திலிருந்து வாயை வச்சு தண்ணிய குடிக்கிறாங்க, அவங்களோட எச்சிப்பட்ட அந்த இறைச்சி துண்டு எடுத்து இவங்களும் சாப்பிடுறாங்க. எந்த அளவு தூரத்துக்கு பெண்ணுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இன்னும் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, முஸ்லிம் ஷரீப்ல வரக்கூடிய ஹதீஸ், சொன்னாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தகு ஃபீ இஜ்ரி வ அன ஹாயில் ثم يقرا القران. புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க, எந்த அளவு தூரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில படுத்து கொள்வாங்க. மடியில ஹைலுடைய காலத்துல ஆயிஷா நாயகிக்கு மாதவிடாய் வந்து கொண்டிருக்குது. அந்த காலம் அப்படியான நேரத்துல ஆயிஷா நாயகியுடைய மடியில படுத்து கொள்வாங்க. படுத்துக்கொண்டு குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்ப ஒரு மாதவிடாய் வரக்கூடிய பெண் அவள் நஜீஸாக ஒதுக்கப்படக்கூடியவள் அல்ல என்ற விஷயத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தெளிவான முறையில சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியான ஒரு நிலைமையைத்தான் எங்களுக்கு இஸ்லாம் தந்திருக்கு. அப்ப இந்த குர்ஆன் ஆயத்தை நான் சொல்லிக் கொண்டு இருந்தேன். அந்த நேரத்தில் இப்படியான அந்த யஹூதியருடைய மூட நம்பிக்கை, அந்த மோசமான செயலிலிருந்து எங்களை பெண்களை பாதுகாக்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவு தூரத்துக்கு சொல்லி காட்டினாங்க, செஞ்சியும் காட்டினாங்க. பெண்கள் மாதவிடாயுடைய காலத்துல ஒதுக்கப்படக்கூடியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இப்ப நாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம். குர்ஆனுடைய அந்த ஆயத் நான் இப்ப சொல்லி காட்டினேன், சூரத்துல் பக்கரால 222வது ஆயத்துல இந்த ஹைலுடைய விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. இதுல கிட்டத்தட்ட இந்த ஆயத்துல 14 சட்ட திட்டங்கள் இருப்பதாக உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. 14 சட்ட திட்டங்கள். அநேகமாக அந்த எல்லா சட்ட திட்டங்களையும் இந்த இடத்துல சொல்றது, அதாவது நேரம் மிக ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுனால, நான் சுருக்கமாக ஆரம்பத்துல அந்த ஹைலுடைய சட்ட திட்டங்களை மட்டும் நாங்க பாக்குறதுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல முடியும். அப்ப ஹைலு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல இந்த வார்த்தை இருக்குது அரபியுடைய வார்த்தை ஹைல் அப்படின்னு சொல்லி சொல்றது. நாங்க தமிழ்ல மாதவிடாய் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஆங்கிலத்துல மென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி இதுக்கு அரபியில இன்னும் வார்த்தைகள் இருக்குது, தம்ஸ்ன்றோம், லெஹ்க்ன்றோம், இக்பார், எஸார், திராஸ், அராக், ஃபிராக், அதே மாதிரி அராக், தம்ஸ், இப்படியான இந்த வார்த்தைகளை இந்த ஹைலுடைய வார்த்தைக்கு அரபியில சொல்றதுக்கு ஏழும். சரி, ஹைல் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன? இதுக்கு நாங்க அதாவது ஒரு வரை விளக்கணம் சொல்வதாக இருந்தேன்னு சொன்னா, ஒரு பெண்ணுடைய கற்ப அறையில இருந்து அந்த கற்ப அறையில ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தின் காரணமாக அங்கிருந்து வெளியாகக்கூடிய ஒரு இரத்தம், ஒரு அசுத்தமான இரத்தம், அதுக்கு தான் நாங்க ஹைல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நல்லா கேட்டுக்கோங்க, ஹைல் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது ஒரு பெண்ணுடைய வயிற்றுல இருந்து, ஒரு பெண்ணுடைய கற்ப அறையில இருந்து வெளியாகக்கூடிய ஒரு கெட்ட ரத்தம், இதுக்கு தான் நாங்க சொல்றோம் ஹைல் அப்படின்னு சொல்லி. சரி, இது எப்ப ஆரம்பமாகும், இந்த ஹைலுடைய ரத்தம் எப்ப ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, 9 வயசு. நாங்க ஷரியத்துல நாங்க சொல்றோம், இஸ்லாத்துல ஹைலுடைய வயசு ஆக குறைஞ்சது 9 வயசு. 9 வயசு அப்படின்னு சொல்லும் பொழுது சூரிய கணக்கு அல்ல, சந்திர கணக்குல 9 வயசு. சந்திர கணக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சூரிய கணக்கு எடுத்து பார்த்தோம்னா, இன்னைக்கு நாங்க பொதுவாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். இது சூரிய கணக்கு. இதுல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 364 நாள் அல்லது 365 நாள் வரும். ஆனா நாங்க இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் பாக்குறது அனைத்துமே எங்கட சந்திர கணக்க வச்சு. அதுதான் நாங்க முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹர், ஜமாதுல் ஊலா, ஜமாது சானின்னு சொல்லி 12 மாசங்கள் அரபியில் இருக்குது. அந்த அந்த சந்திர கணக்கை வச்சுதான் நாங்க பார்க்கணும். சந்திர கணக்கின் படி பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு வருஷத்துல 355 நாள் அல்லது 354 நாள் வரும். ஒரு மாசத்துக்கு நாங்க சந்திரத்தினுடைய ஓட்டத்தை வச்சு 29 அல்லது 30 நாட்கள் தான் எடுப்போம். சூரிய கணக்குல 30 அல்லது 31 நாள் தான் எடுப்போம். இதன் அடிப்படையில் நாங்க பார்க்கணும், எங்களை பொம்பளை பிள்ளைகள் சரியா சந்திர கணக்கின்படி 9 வருஷத்தை அடைஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த அதுக்கு பின்னால மாதவிடாய், அந்த ஹைலுடைய ரத்தம் வாரத்துக்கு ஏழும். மிக கவனமாக கேட்டுக்கோங்க, 9 வயசு சந்திர கணக்கின்படி 9 வயசுக்கு முன்னால ஒரு பெண், அதாவது அந்த பெண்ணுக்கு, அந்த குழந்தைக்கு மாதவிடாயுடைய ரத்தம் வரவே முடியாது. அப்படி வந்தேன்னு சொன்னா அதை நாங்க பார்க்கணும். தெளிவாக கேட்டுவோங்க, முக்கியமான விஷயம், 9 வயசு ஆகிறதுக்கு முன்னால வருதுன்னு சொன்னா, 9 வயசு சந்திர கணக்கின்படி பூர்த்தி ஆகிறதுக்கு 15 நாட்கள் இருக்குது. சந்திர கணக்கின்படி 9 வயசு பூர்த்தி ஆகிறதுக்கு 15 நாட்கள் இருக்குது. சரியா, அந்த 15 நாட்களுக்கு உள்ளால அந்த ரத்தம் வந்துருச்சுண்டா அப்படின்னு சொன்னா, சரியா 8 வயசும், அதே மாதிரி 9 வயசு பூர்த்தியாக ஆகிறதுக்காக வேண்டி 15 நாட்கள் குறவு, அந்த 15 நாள் ஆயிருச்சுன்னா 9 வயசு ஆகிடும் சந்திர கணக்கின்படி அப்படின்னு இருந்தேன்னு சொன்னா, அந்த 15 நாட்களுக்குள்ளால வந்துருச்சுண்டா அன்று வந்து ஹைலுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி கணக்கெடுக்கப்படும். 15 நாட்களை விட குறை கூடுதலாக இருந்தா, உதாரணமாக 18 நாட்கள் இருக்குது அந்த நேரத்துல ரத்தம் வருது, 18 நாட்கள் இருக்குது 9 வயசு பூர்த்தி ஆகிறதுக்கு அந்த நேரத்துல ரத்தம் வருது அப்படின்னு சொன்னா நினைச்சுக்கோங்க, அது ஹைலுடைய ரத்தம் அல்ல, அது வேற ஏதோ நோவினைக்காக வேண்டி நோவுக்காக வேண்டி வரக்கூடிய ரத்தம். 9 வருஷம் பூர்த்தியானதுக்கு பின்னால மரவ தொடர்ச்சியாக ரத்தம் வாரத்துக்கு ஆரம்பிக்கும், அது வளமையாக ஹைலுன்னு சொல்லி கணக்கெடுக்கப்படும். சரி, இப்ப ஹைலுடைய ஆக கூடின நாட்கள் எத்தனை, ஹைலுடைய ஆக குறைஞ்ச நாட்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஹைலுடைய ஆக குறைஞ்ச நாள் ஒரு இரவும் ஒரு பகலும் அப்படின்னு சொன்னா 24 மணித்தியாலம். ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வருதுன்னு சொன்னா 24 மணித்தியாலத்துக்குள்ள வந்து நின்றுடும். காலையில வந்துருச்சு அப்புறம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஹைலுடைய ரத்தமாக கணக்கெடுக்கப்பட மாட்டாது. 24 மணித்தியாலத்துக்குள்ள வந்திருக்கணும், வந்து அதுக்கு பின்னால 24 மணித்தியாலத்துக்குள்ள நின்றுருச்சு, அதுக்கு பின்னால வரல அப்படின்னு சொல்லி சொன்னா பூர்த்தியாக ஒரு நாள் வந்துருச்சுன்னா அது ஹைலுடைய ரத்தம். ஆக குறைஞ்ச நாள் ஒரு 24 மணித்தியாலம் வந்துருச்சு அப்பன்னு சொல்லி சொன்னா அது ஹைலுடைய ரத்தம் அல்ல, பூர்த்தியா 24 மணித்தியாலம் வரணும். அதுதான் நாங்க கிதாபுல பாக்குறோம், ஒரு பகலும் ஒரு இரவும் என்பதாக. ஆக கூடின நாட்கள் என்று சொல்லும் பொழுது அதுல 15 நாட்கள் ஆக கூடினது ஒரு பெண்ணுக்கு இந்த மாதவிடாயுடைய ரத்தம் வாரதுக்கு ஏழும். நல்ல முறையில கேட்டுக்கோங்க, அதுக்கு பின்னால நீண்டமான ஒரு பாடம் ஒன்று இருக்குது, அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஒரு பெண்ணுக்கு ஆக குறைஞ்சது ஒரு நாள் பூர்த்தியாக ரத்தம் வரும், 24 மணித்தியால அந்த ரத்தம் நின்றுடும். அது அந்த பெண்களுடைய உடம்புடைய அந்த அதாவது சூட்டுடைய தன்மைகளை பொறுத்தவரையில அது நடக்குது, ஒரு நாளில பூர்த்தியான முறையில வந்து நின்றுடும். அதே மாதிரி ஆக கூடினது 15 நாட்களுக்கு இந்த ரத்தம் வரும். ஆக கூடினது இப்ப பார்க்கணும். அடுத்தது ஒவ்வொரு பெண்ணுடைய நிலையை பொறுத்த வரையில சில பெண்களுக்கு 3 நாள் வரும், 4 நாள் வரும், 5 நாள் வரும், 6 நாள் வரும், 7 நாள் வாரத்துக்கு 7. நடுத்தரமான வகையில அதிகமான பெண்களுக்கு 6 நாள் 7 நாள் இந்த அமைப்புலதான் வாரத்துக்கு 7. அதுக்கு முன்னால அது நடுத்தரமாக ஒவ்வொரு பெண்களுக்கும் வரக்கூடிய ஒரு அளவு. ஆக கூடினது 15 நாள். 15 நாள் பிந்தினத்துக்கு பின்னால் நினைச்சுக்கோங்க ரத்தம் வருதுண்டா, அது ஹைலுடைய ரத்தம் அல்ல. ஒரு பெண்ணுக்கு ரத்தம் வந்துட்டே இருக்குது, 8 நாள், 9 நாள், 10 நாள், 11 நாள், 12 நாள். இப்ப இந்த காலகட்டத்தில் இந்த பெண் தொழுகே விட்டுடுவா, நோம்ப விட்டுடுவா. இதுதான் இங்க முக்கியமான கவனிக்க வேண்டிய சட்டம். 15 நாட்களுக்கு பின்னாலே ரத்தம் வர ஆரம்பிக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஹைலுடைய ரத்தம் அல்ல, அது இஸ்திஹாலா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவது அந்த ரத்தத்துக்கு. அது பின்னால இன்ஷா அல்லாஹ் அந்த பாடம் வருது நீளமான முறையில. இப்ப நாங்க விளங்கிக்கிறோம், ஆக குறைஞ்சது ஒரு நாள், ஆக கூடினது 15 நாள். எங்களுக்கு இந்த 15 நாள் ஒரு பெண்ணுக்கு 5 நாள் வருதுன்னா 5 நாள்ல தொழுகையை விடணும், தொழுகை மறுவ மீட்டு தொழ வேண்டிய அவசியம் கிடையாது. நோம்புடைய காலம் வந்து கொண்டிருக்குது, இன்னும் ஒரு 20-22 நாட்கள்ல எங்களுக்கு நோம்பு வர இருக்குது. அந்த நோம்புடைய காலத்துல இந்த நிலைமை ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த நேரத்துல எங்களுக்கு நோம்ப விடுறதுக்கு அனுமதி, நோம்பு பிடிக்க கூடாது, ஹராம். ஏன்னு சொன்னா ஹதீஸ்ல தெளிவான முறையில அதுக்கு தடை வந்திருக்குது. நோம்ப அதாவது ஹைலுடைய காலத்துல மாதவிடாயுடைய காலத்துல நோம்பு பிடிக்கிறது கூடாது. ஆனால் அந்த நோம்பு பின்னால நோக்கப்படணும். ஹைலுடைய காலத்துல நோன்பு நோக்க கூடாது, ஹராம். ஆனால் அந்த நோன்பு பின்னால நோக்கப்படணும். ஒரு பெண் வந்து ஆயிஷா நாயகிட்ட கேட்டாங்க ரதியல்லாஹு அன்ஹாட்ட, என்னண்டா பாருங்க ஏன் நீங்க இப்படி செய்றீங்க, அப்ப இந்த சட்டத்திட்ட அதாவது ஹைலுடைய காலத்துல நோம்ப பிடிக்காம நாங்க நோம்ப விடுறதுக்கு அனுமதி, நோம்ப பிடிக்கிறது ஹராம், தொழுகைய விடுறதும் கூட தொழுகையும் விடணும், ஹராம் தொழுகிறதும் ஹராம், ஆனா தொழுகைய மீட்ட தேவையில்ல, ஆனா நோம்பையே மீட்ட சொல்லி சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்து. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கடினமான முறையில கோபப்பட்டாங்க, என்ன நீங்க சொல்றீங்க, முஆதா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த பெண் அவங்க வந்து கேட்டாங்க, என்ன ஆயிஷா இப்படி நோம்புடைய காலத்துல எங்களுக்கு நோம்ப விடுறதுக்கு அனுமதி, ஆனா அத பின்னால நாங்க கலா செய்யணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது, அதே மாதிரி தொழுகையுடைய விஷயத்துல எங்களுக்கு வந்து தொழுகையை விட சொல்லிருக்குது, ஆனா பின்னால கலாசைய சொல்லில்லையே, ஏன் நோம்புக்கு மட்டும் இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆயிஷா நாயகி கடினமான முறையில கோவப்பட்டாங்க. நீங்க என்ன இஸ்லாத்தோட தீனோட பரிகாசம் செய்யறீங்களா, நீங்க அந்த ஹவாரிஜி கூட்டத்தினர போல கேள்வி கேட்கறீங்களா அப்படின்னு சொல்லி கடினமான முறையில கோவப்பட்டுட்டு சொல்லி காட்டினாங்க. ஆயிஷா நாயகி எங்களுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படியான முறையைத்தான் சொல்லி தந்திருக்கிறாங்க. எப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த காலத்துல ஹைலுடைய காலத்துல எங்களுக்கு தொழுகையை விடுறதுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க, அதே மாதிரி நோம்ப விடுறதுக்கும் அனுமதி தந்திருக்கிறாங்க. நாங்க பின்னால அந்த நோம்ப நோட்குமாறு, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஏவி இருக்கிறாங்க, அதே மாதிரி தொழுகையை தொழுறதுக்கு எங்களுக்கு சொல்லில்ல, அதனால நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி செய்யணும் அவ்வளவுதான், அதுல நீங்க கேள்வி ஒன்றும் கேட்டுக்கொண்டிருக்க வானம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்கட சரியத்துல எல்லாத்துக்குமே ஹிக்மத் இருக்குது. இப்ப ஹிக்மத் என்னன்னு சொல்லி பார்த்தா, ஒரு நாளையில அஞ்சு நேரம் தொழுக வருது. உதாரணமாக ஒரு பெண்ணுக்கு ஆறு நாள் ஹைல் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு சொன்னா அந்த பெண் கிட்டத்தட்ட 30 நேர தொழுகைகளை மீட்டி தொழணும். இப்ப நோம்பு ஆறு நோம்பு தான், காலையில பிடிச்சா மாலையில விட்டுட்டா, மாலை நோம்பு வந்து தொடக்கிறார், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, வளமையான அமல் நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் ஒரு பெண் ஆறு நாள் ஏழு நாளுடைய தொழுகைய மீட்டி தொலைப்போனா அவளுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் இருக்குது, வாப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் இருக்குது, மகனுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் இருக்குது, சகோதரனுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது, இது எல்லாத்தோட இந்த தொழுகைகளை மீட்டு தொலைப்போனா அவளுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படும். அதனால் இந்த தொழுகைகள் வந்து மன்னிக்கப்பட்டு நோம்புகள் வந்து திருப்பி கலா செய்யப்பட வேண்டும் என்ற அந்த ஹிக்மத்தையும் எழுதியிருக்கிறான். அதனால இந்த காலத்துல வரக்கூடிய காலம் நோம்புடைய காலம், அதுல வந்து எங்களுக்கு நோம்ப விடுறதுக்குரிய அனுமதி எங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த நோம்பு பிந்தி நாங்க நோம்பு பிந்தி அதான் ஹைல் முடிஞ்சதுக்கு பின்னால நோம்புக்கு பின்னால கலா செய்யணும். அதுலயும் கவனிச்சு கொள்ள வேண்டிய விஷயம், பெண்கள் இன்றைக்கு ரொம்ப பொடுபோக்கு செய்யறாங்க. இந்த நோம்புல அஞ்சு நோம்பு கலாவாகிருச்சு, அடுத்த நோம்பு ஆகியும் அதை பிடிக்கிறாங்க, இல்ல அதுக்கு அடுத்த நோம்பு ஆகிருச்சு, அடுத்த நோம்பு முடிஞ்சிருச்சு, அதுக்கு பிறகும் பிடிக்கிறாங்க, இல்ல இதுக்கு கடினமான எச்சரிக்கை வந்திருக்குது. ஒரு நோம்புல நாங்க அந்த நோம்பு எங்களுக்கு தவறி அடுத்த நோம்பு வரையில உள்ள காலகட்டத்துல நாங்க பிடிக்காம வீணாக எங்களுக்கு எந்த தங்கடமும் இல்லாம நாங்க பிடிச்சாம சும்மா பொடுபோக்காக சோம்பல் தனம் செய்வோம் இருந்தா அந்த நோம்பு கலைஞ்சதுக்கு பின்னால அதுக்கு பின்னால் ரெண்டாவது நோம்புக்கு பின்னால இவங்க பிடிக்காம இருப்பாங்கன்னு சொன்னா ஒரு நோம்பும் பிடிக்கணும், அதுக்கேத்த ஒரு முத்து அரிசி தானியம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ரெண்டு நோம்புண்டா ரெண்டு முத்து, மூணு நோம்புண்டா மூணு முத்து, இப்படி கிதாபுகள் எங்கட உலமாக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால நோம்புல எங்களுக்கு விடுபட்டுச்சா உடனடியாக நாங்க நோம்பு முடிஞ்சோடனே அதை பிடிச்சி அந்த கலாவை நாங்க நிறைவேற்றி கொள்ளணும். அப்படி செய்வோம் இருந்தா இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அதுக்கு பின்னால் அந்த பிரச்சனை ஏற்பட மாட்டாது. அதுக்கு முன்னால் இந்த சட்டத்திட்டங்கள் இருக்குது. உதாரணமாக நான் இடையில சொல்லிக் கொள்றேன் அந்த விஷயத்த என்னண்டா, இன்றைக்கு எங்களோட வைத்தியர்கள் எப்படின்னு சொன்னா டெப்லெட் எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க மாதவிடாய தடுத்து நிறுத்துறதுக்காக வேண்டி. அது மாதிரி விஷயங்களை எங்களுக்கு பாவிக்கிறதுக்கு ஏறும் அனுமதி இருக்குது, பத்துவாக்கள் இருக்குது. ஆனாலும் அதை நாங்க அதாவது மிக முக்கியத்துவம் செலுத்தி அதை செய்யாம இக்கட்டான நிலைமை. உதாரணமாக எங்களுக்கு நோம்புக்கு முன்னால நாங்க அந்த டேப்லெட்டை குடிச்சோம்டா முழு நோம்புலையும் எங்களுக்கு ஹைல் வராது, அப்ப எங்களோட நோம்புகள் பூர்த்தியா பிடிச்சிப்படும், அதுக்கு பின்னால மரம் கலா செய்ய வேண்டிய பிரச்சனை ஏற்படாது. அதை நாங்க மையமாக கொண்டு நாங்க டேப்லெட்டை குடிக்கிறோம். இப்ப அந்த குடிக்கிறதுக்கு அனுமதி எப்பண்டா, நோம்புக்கு பின்னால எனக்கு நோம்பு பிடிக்கலா போயிடும், தவறி போயிடும், வேலை பழு வீட்டுல வேலைகள் நிறைய இருக்குது, அதனால நோம்புகளை சரியா பிடிச்சுக்கொள்றதுக்கு ஏலா போவோம் அப்படின்ற கருத்துல கொண்டு இவங்க நோம்ப அதுக்கு முன்னால டேப்லெட்டை பாவிச்சு அந்த ஹைல் வராம தடுத்து கொள்றேன்னு சொல்லி சொன்னா அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போறாங்க, இப்ப அந்த நேரம் ஹஜ்ஜுடைய நேரம் வந்து சரியா மாதவிட வரக்கூடிய நேரம், அந்த நேரத்தை பொறுத்து பார்த்து இவங்க யோசிக்கிறாங்க என்ன இந்த அதாவது எனக்கு பெய்து ரெண்டு நல்ல ஹைல் வருமோ அப்படின்னு பயந்தாங்கண்டா அந்த நேரத்திலயும் அது மாதிரி டேப்லெட் எல்லாம் பாவிச்சு கொள்றதுக்கு ஏலும். அது பாவிக்கிறதுக்கு அனுமதி எப்பண்டா, சைட் எஃபெக்ட்ஸ் அதன் மூலமாக வராது அப்படின்னு சொல்லி டாக்டர், நம்பிக்கையான முஸ்லீம் டாக்டர் சொல்றாரு. இதன் மூலமாக எந்த தீங்கும் எந்த விளைவும் ஏற்பட மாட்டாது அப்படின்னு சொன்னாங்கடா. அதுக்கு பின்னால அப்படியான மருந்தலை பாவிச்சு எங்களுக்கு அந்த மாசத்துக்கு மட்டும் அந்த அமலை நல்லமல் செய்யறதுக்காக வேண்டி மட்டும் எங்களுக்கு அந்த காலத்துல அதை குடிக்கிறதுக்கு ஏழும், அதுக்கு பின்னால ஹைல் வராது, அதுக்கு பின்னால மாசத்துல வர ஆரம்பிக்கும். எங்களை அமளி பாதத்துக்களை நாங்க பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி. அதனால நாங்க அந்த விஷயத்துல மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அந்த அந்த டெப்லெட்ல பாவிக்கிற விஷயங்கள்லயோ அது மாதிரி விஷயங்கள்ல நாங்க யோசிச்சு, அதாவது இன்னும் அதை பற்றிய தெளிவை நாங்க உலமாக்கள்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு அதுக்கு பின்னால்தான் அந்த விஷயங்களை நாங்க உபயோகிக்கணும். அப்ப நான் சொல்லிக் கொண்டு வந்தேன், ஆக கூடினது ஒரு பெண்ணுக்கு 15 நாள் தான் இந்த மாதவிடாயுடைய ரத்தம் வாரத்துக்கு ஏழும். 15 நாள் மாதவிடாயுடைய ரத்தம் வந்தால் 15 நாள் இந்த பெண் வந்து சுத்தமாக இருப்பாள். இப்ப ஒரு பெண் ஆக குறைஞ்சது 15 நாள் தான் சுத்தமாக இருக்கிறதுக்கு ஏழும், ஆக கூடினது எத்தனை நாளும் இருக்கிறதுக்கு ஏழும். ஒரு பெண்ணுக்கு ஒரு நாள் தான் ஹைல் வருதுண்டா, அவள் 29 நாள் சுத்தமாக இருப்பாள். ஒரு பெண்ணுக்கு 6 நாள் ஹைல் வருதுன்னு சொன்னா அந்த பெண் 23 நாள் சுத்தமாக இருப்பாள். ஒரு பெண்ணுக்கு 10 நாள் ஹைல் வருதுன்னு சொன்னா அவள் 20 நாள் சுத்தமாக இருப்பாள். அதே மாதிரிதான் 15 நாள் ஆக குறைஞ்சது ஒரு பெண் 15 நாள் பூர்த்தியாக சுத்தமாக இருப்பாள். இதுதான் சட்டம், 15 நாள் பூர்த்தியாக சுத்தமாக இருக்கிறது. ஆக கூடினது சுத்தம் எத்தனை நாளும் இருக்கலாம். சில பெண்களுக்கு 2 மாசத்துக்கு ஒரு கவரும், 3 மாசத்துக்கு ஒரு கவரும், அப்படியான நிலைமைகள் இருக்குது. அதுக்கு சுண்ணத்தான மருந்துகளை பாவிக்க வேணும். இந்த கருஞ்சீரகம் போன்ற அந்த அதாவது சுண்ணத்தான மருந்து இருக்குது. மாதவிடாயுடைய விஷயத்துல யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த பெண்களுக்கெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டு இருக்குதோ, 2 மாசத்துக்கு ஒரு கவருது இல்லை, 2 மாசத்துக்கு ஒரு தான் வருது, வராமலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா கருஞ்சீரகம் இருக்குது, பிளாக் சீடுன்னு சொல்லி சொல்றது. இது வந்து இரவேல ஒரு 5 அல்லது 7 அல்லது 9 அல்லது 11 ஒற்றப்படியா ஒவ்வொரு நாளும் படுக்கிறதுக்கு முன்னால சாப்பிட்டுக்கோங்க. அப்படியான பெண்கள் சாப்பிட்டு கொண்டாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் 15 நாளுக்கு உள்ளால அல்லாஹு தஆலா எல்லா விதமான குளறுபடியையும் நீக்கி அதனுடைய எல்லா சிஸ்டத்தையும் சரியா அமல்படுத்த வைப்பான். அதுக்காக வேண்டி வேற இங்கிலீஷ் மருந்துல பாவிக்கிறதோ வேற வேற மெடிசின்ல நாங்க பாவிக்கிறதோ அதை தவிர்த்து கொள்றது மிச்சம் நல்ல. ஏன்னா அதுல இன்றைக்கு நிறைய அதாவது வேற வேற விஷயங்கள் கலக்கப்பட்டிருக்குது, அது தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக். அதனால இந்த விஷயத்துல மிகவும் கவனமாயிருங்க. யார் யாருக்கெல்லாம் மாதவிடாவுடைய பிரச்சனை இருக்குதோ இவங்க தொடர்ச்சியாக இரவேல படுக்கும் பொழுது கருஞ்சீரகத்துல 5 அல்லது 7 அல்லது 9 அல்லது 11 இதை சாப்பிட்டுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் வலிமையாக சாப்பிடுங்க, வேற எந்த மருந்தும் தேவையில்ல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா அந்த ஹைலுடைய அந்த இரத்தத்துடைய சரியான அந்த முறைப்படி வெளியாக கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கி தருவான். அப்ப நான் சொன்னேன், ஆக குறைஞ்சது ஒரு பெண்ணுக்கு 15 நாட்கள் தான் அவ சுத்தமாக இருப்பாள் அப்படின்னு சொன்னா, 2 ஹைலுக்கு மத்தியில 15 நாட்கள், 2 மாதவிடாய்களுக்கு மத்தியில 15 நாட்கள் சுத்தமாக இருப்பாள். இப்ப இது அடுத்த விஷயம் என்னண்டா, இப்ப இந்த ஹைலுடைய காலத்துல நாங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாங்க கவனமாக கேட்டுக்கொள்ளணும். இன்றைக்கு தப்பான கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. ஹைலுடைய காலத்துல குருவான தொடையிலும் குருவான பாக்கையிலும் அப்படி குருவான ஓதையிலும் இப்படியான அதாவது தப்பான கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. வெறுமனே ஹதீஸுடைய அறிவு இல்லாதவங்க. ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கக்கூடிய விஷயம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு விஷயம், அதுல வந்து சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்குது ஹைலுடைய காலத்துல நாங்க குர்ஆன தொடறதோ குர்ஆன ஓதுறதோ கூடாது. இருந்தாலும் ஒரு பெண் குர்ஆன பாடமாக்கி இருக்கிறாள் அல்லது ஒரு மதரசாவில் ஒரு பெண் ஓதி கொண்டிருக்கிறாள், இப்படியான பெண்ணுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, குர்ஆன் மறந்து போகும்ன்ற பயம் இருந்தால், குர்ஆன் மறந்து போகும்ன்ற பயம் இருந்தால். ஏனென்றால் சில பெண்களுக்கு வந்து 15 நாள் தொடர்ச்சியா இந்த ரத்தம் வரும், சில பெண்களுக்கு 6 நாள் வரும், தொடர்ச்சியா குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பமே கிடைக்காது. அப்படியான நிலைமை இருந்தா அந்த பெண்கள் என்ன செய்வாங்கண்டா, அது ஓதிக்கொள்றதுக்கு ஏலும், குர்ஆனை நான் ஓதுகின்றேன் அப்படின்ற நீயத்தோட அல்ல, குர்ஆனை ஓதுகின்றேன் நீயத் அல்லாம நான் விக்ரு செய்கின்றேன் அல்லாவை ஞாபகப்படுத்துகின்றேன் அப்படின்ற நீயத்தோட எங்களுக்கு ஓதுறதுக்கு அனுமதி தரப்பட்டிருக்குது. அப்படி இல்லாமல் நாங்க அந்த காலத்துல அதை பிடிக்கிறது அது மாதிரி விஷயங்கள் இருந்து தவிர்த்து கொள்ளணும். விக்ரு செய்யற நோக்கத்துல எங்களுக்கு ஓதையிலும், இப்ப ஒரு வீட்டுல நாங்க தனியே இருக்கிறோம், வீட்டுக்குள்ள தண்ணி இருக்கிறோம், பயமா இருக்குது, ஆயத்துக்கு குறிசிய ஓதணும், ஹைலுடைய காலம், வீட்டுக்கு ஆயத்துக்கு குறிசி ஓதி ஊதினா பாதுகாப்பு. இப்ப நாங்க அதை ஓதுறதுக்கு ஏதோ விக்கருடைய நேரத்தின் நியத்துல நான் விக்கிர செய்யறேன், அல்லாஹ் துதி செய்யறேன், வீட்டுக்காக வேண்டி பாதுகாப்புக்காக நான் விக்கிர செய்யறேன் அப்படின்ற நியத்தோட ஆயத்து குறிச்சி ஓதி ஓதுறதுக்கு ஏலும். மற்றது ஆக்களையும் வந்து விக்கருடைய நியத்துல எங்களுக்கு ஓதுறதுக்கு ஏலும், அதுல பிரச்சனை இல்லை. அப்படி எல்லாம் மத்த விஷயங்கள், தொழுகிற விஷயங்கள், அதே மாதிரி இன்னும் ஐனுடைய காலத்துல எப்படின்னா ஜுனுபாலியாக நாங்க இருக்கக்கூடிய நேரத்துல உது இல்லாம எதெல்லாம் செய்யக்கூடாதோ, உது இல்லாம எதெல்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாமே ஹைலுடைய காலத்திலும் செய்யக்கூடாது. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, இந்த பெண்கள் வந்து தீனுடைய விஷயத்துல, பெண்கள் தீனுடைய விஷயத்துல குறை செய்யறாங்க எப்பன்னு சொன்னா ஹைலாக இருக்கக்கூடிய காலத்துல அவங்களுக்கு தொழுகைய விடுறதுக்கு அனுமதி இருக்குது, நோன்பையும் விடுறதுக்கு அனுமதி இருக்குது, ஆனா நோன்ப கலா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நோன்பு பிடிக்கிறதும் எங்களுக்கு ஹராம் ஹைலுடைய காலத்துல, அதுதான் இந்த ஹதீஸ்ல இருந்து சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி ஜுனுபாலியாக நாங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு ஹராமோ அந்த விஷயங்களும் ஹைலுடைய காலத்துல ஹராம். சஹிஹைன்ல புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, பள்ளி வாயலுக்குள்ளால போறது, பள்ளிக்குள்ள நடமாடுறது, இது எல்லாமே பெண்களுக்கு ஹராம் இந்த காலத்துல. அதே மாதிரி இதுக்கு அடுத்த ரத்தம் ஒன்று இருக்குது, இஸ்திஹாலாவுடைய ரத்தம், அதை பத்தி பின்னால பேசுவேன். அந்த இஸ்திஹாலாவுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய ரத்தம் உள்ளவங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சட்டதிட்டங்கள் அவங்களுக்கு தனியாக இருக்குது. இதுதான் ஹைல பத்தி உள்ள சுருக்கமான விஷயம். இப்ப அடுத்த விஷயம் என்னண்டா, இந்த ஹைலுடைய பெண்கள் திருமணம் முடிச்சவங்களாக இருக்கக்கூடிய ஹைல் வரக்கூடிய பெண்கள் இவங்க தன்னுடைய கணவனோடு ஒன்று சேரக்கூடிய நேரத்துல எப்படி ஒன்று சேருவாங்க அப்படின்ற விஷயத்த ஹதீஸ்ல வந்து தெளிவான முறையில வந்திருக்குது. முதலாவது விஷயம் என்னண்டா, இதுல ரெண்டு பாகங்கள் இருக்குது. முதலாவது பாகம் என்னண்டா, பெண்கள் ஆண்கள் அதாவது கணவன்மார்கள் இப்படியான பெண்களோட வீடு கூடுறது, ஒன்று கூடுறது ஹராம். எந்த அளவு தூரத்து கிதாப்ல தெளிவாக எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, பெண்ணோட ஹைல் அல்லாத காலத்துல எப்படி ஒன்று சேர்றாங்களோ அது மாதிரி ஹைலுடைய காலத்துல தெளிவான முறையில அதாவது ஒன்று சேர்றது ஹராமாக்கப்பட்டிருக்குது. மிகவும் கடினமான எச்சரிக்கை வந்திருக்குது இதுல. இதே வந்து அதாவது யகூதியலும் நசாராக்களும் இவங்களோட இந்த நேரத்துல தப்பான முறையில வேற வேற விதத்துல இவங்க ஈடுபடுவாங்க. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து காட்டி கடினமான முறையில எச்சரிக்கை செஞ்சு காட்டினாங்க, நாங்க முஸ்லீம்கள் இப்படியான விஷயங்கள்ல இருந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அதுக்கு வேற முறைகள் இருக்கு, அதுக்கு அடுத்த முறையில அது வந்து அதாவது கிதாபுகள்ல எழுதி காட்டுறாங்க. இந்த நேரத்துல ஹைல் வந்துருச்சு, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்துருச்சு, மாப்பிள்ள வந்து அவருடைய கணவர் வந்து அந்த பெண்ணோட ஏனைய காலங்கள்ல ஒன்று சேர்றது மாதிரி முழுமையான அந்த இன்பத்தை அந்த கணவன் வந்து அனுபவிக்க மாட்டாரு. மாத்தமாக அந்த பெண் சுத்தமாகும் முறையில இவர் பொறுத்திருப்பாரு. சுத்தமானதுக்கு பின்னால ஹதீஸ்ல வந்திருக்குது தண்ணி இல்ல. இப்ப எப்படி குளிச்சு கொள்றது, தண்ணி இல்லைன்னு சொல்லி சொன்னா தயமம் செஞ்சு கொள்வாரு, பண்ணெடுத்து தயமம் செஞ்சு கொண்டு அதுக்கு பின்னால ஒன்று சேர்றதுக்கு ஏலும். ஹைல் நின்றதுக்கு பின்னால ஹைலுடைய ரத்தம் வரக்கூடிய காலத்துல ஹராம். தண்ணியும் இல்ல, மண்ணும் இல்ல, இப்படியான நேரத்துல என்ன செய்வாங்கன்னு இருந்தா, அந்த நேரத்துல தயமம் செய்யாம, குளிக்காம, சுத்தம் செய்யாம, தயமமும் செய்யாம, ஆனா ஹைலுடைய காலம் முடிஞ்சிருச்சு, இப்ப குளிக்கிறதுக்கு ஏலாது, நோய்வாய்ப்பட்டிக்கிறதால தண்ணி இல்ல, தயமம் செய்யறதுக்கு மண்ணும் இல்லண்டா, அந்த நேரத்திலையும் கணவனுக்கு ஒன்று கூடுறது ஹராமாக இருக்குது. ஹதீஸ்ல வந்திருக்குது ஒன்று தண்ணி இல்லண்டா தயமம் செஞ்சு கொள்ளணும், தயமம் செஞ்சு கொள்ளும் இல்லன்னு சொல்லி சொன்னா அடுத்த தண்ணி கிடைக்கும் வரல அல்லது மண் கிடைக்கும் வரல இவர் பூர்த்தியாக அமைதியாக இருப்பார். அப்படி இல்ல அதுக்கு பின்னால இவரு அடந்தேறி இப்படியான முறையில ஈடுபட்டாரு, அந்த ஹராத்தை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, மனைவியோட ஒன்று கூடிட்டாரு ஹைலுடைய காலத்துல அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு தீனார் சதக்கா செய்யறது முஸ்தஹப்பாக இருக்குது. வேற ஹத்துகளோ அப்படி ஒன்று அடிக்கப்படுறது ஒன்றும் இல்லை. இங்க வந்து முஸ்தஹப் என்ன, அந்த பாவத்துக்கு மன்னிப்பு தேடி ஒரு தீனார் இவர் இந்த ஆண் வந்து சதக்கா கொடுப்பார். தங்கத்துல அதாவது ஒரு கா கிராம், நாளில் ஒரு பங்கு கிராம் கொடுப்பாரு. அதே மாதிரி இது வந்து ஆரம்ப காலத்துல ஹைல் வரக்கூடிய ஆரம்ப காலத்துல எப்படி ஈடுபட்டுட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடைசி காலத்துல ஈடுபட்டார் தாரகுத்தனி, பைஹக்கி, அஹமத், இது போன்ற கிரந்தங்கள்ல வரக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி காலத்துல இப்படி ஹராமான விஷயத்துல ஹைலுடைய காலத்திலே கடைசி காலத்துல ஈடுபட்டார்ண்டா அரதீனார வந்து அந்த அவரு அரதீனார் சதக்கா செய்வாரு. அப்படின்னா நாலுல ஒன்றுல அரவாசி அக்ரம் தங்கம் அவர் வந்து சதக்கா செய்வாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. இதுல இன்னொரு விஷயம், இந்த காலத்துல டாக்டர்ஸ் மார், அதாவது வைத்தியர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஹைலோட வந்து ஒரு மனிதன் அந்தாவது தன்னுடைய மனைவியோட ஒன்று கூடு வாழ்ந்திருந்தா, ஹைலோட ஒன்று கூடு வாழ்ந்திருந்தா அந்த ஆணுடைய ஆண்மை சக்தியை வந்து அது இல்லாமல் ஆக்கிடுமாம். பெண்கள்ட்ட வந்து அந்த பெண்ணுடைய இன்பத்தையும் அது வந்து இல்லாமல் ஆக்கிடுமாம். அப்படியான ஒரு மோசமான ரத்தம் தான் அது, அந்த ரத்தத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி தற்காலத்தில் இருக்கக்கூடிய வைத்தியர்கள் தெளிவான முறையில் இன்றைக்கு எழுதி வச்சிருக்கிறார். இஸ்லாம் தீன் அண்டே வந்து தெளிவான முறையில் தடுத்துருச்சு. இன்றைக்கு அடந்தேறி அந்நியர்கள் எப்படியான விஷயங்களில் ஈடுபட்டதுனால இன்றைக்கு அதை பற்றி ரிசர்ச் பண்ணப்பட்டு இன்றைக்கு ரிப்போர்ட் வெளியாக இருக்கிறாங்க. மாதவிடாய் மென்சஸ் வரக்கூடிய பெண்களோட ஒன்று கூடுறதுனால ஆணுக்கு ஆன்மீகம் வந்து இழக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது, பெண்ணுக்கு பெண்ணுடைய இன்பம் இழக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்க. அதனால அந்த விஷயத்தில் நாங்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கோம். இதுக்கு அடுத்த ரெண்டாவது முறை தான் இந்த பெண்ணோட இந்த ஆண் வந்து அதாவது எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏழும், அதுக்கு ரெண்டு நிலைமைகள் இருக்குது. ஹதீஸ்ல வந்திருக்குது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அந்த மாதவிடாயுடைய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்களாம், ஆயிஷா நாயகிக்கு அவங்களுக்கு அறையில ஒரு துண்டை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி, அந்த பொக்குள் இருக்குது, பொக்குள் இருந்து முட்டைக்கால் வரையில முட்டங்கால் வரையில ஒரு துணியை கட்டிக்கொள்ள சொல்லி சொல்லுவாங்களாம். அதோடு அதுக்கு பின்னால ஆயிஷா நாயகியோட அவங்க படுத்துக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்குது. அப்ப நாங்களும் வந்து அதாவது எங்களுக்கும் அந்த அந்த அதாவது அந்த சட்டம் எடுத்திருக்கிறாங்க, உலமாக்கள் எடுத்து தந்திருக்கிறாங்க, கணவன்மார்கள் அவங்களுக்கு வந்து அப்படியான மாதவிடாய் வரக்கூடிய பெண்களோட அப்படி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏலும், ஆனால் அந்த புதப்புள் முட்டுக்கால இடப்பட்ட அந்த பகுதியை தவிர்த்து கொள்ளணும். அந்த பகுதியில அதாவது இன்பத்தை அனுபவிக்கிறது வந்து ஹராம் அப்படின்னு சொல்லி கிதாபுல தெளிவான முறையில எழுதப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னா அதுக்கு ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க, வேலியில மேய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மிருகம் வேலியை தாண்டி போறதுக்குரிய கட்டங்கள் இருக்குது, அதனால அந்த முழு பகுதியையுமே இஸ்லாம் வந்து தடுத்து எங்களுக்கு வச்சிருக்குது. மத்த பகுதிகளில் ஹதீஸ்ல நீளமாக இருக்குது, அந்த விஷயங்களை உலமாக்களின் மூலமாக கணவன்மார்களை அனுப்பி நீங்க தனியான முறையில் கேட்டுக்கொள்றதுக்கு ஏலும், பொதுவான விஷயமாக அது சொல்லப்படுறதுக்கு இங்கே ஏழாது. அந்த இடத்தை தவிர்த்து கொண்டு மற்ற முறைகளையும் ஹதீஸ்ல வந்து தெளிவான முறையில் சொல்லித்தரப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னா ஆண்கள் தப்பான வழியில போகக்கூடாது அப்படின்ட்டு. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் வந்து 15 நாட்கள் தொடர்ச்சியாக ஹைல் வரும் சொல்லி இருந்தா அந்த அந்த ஆண் வந்து 15 நாட்களுக்கு அமைதியாக இருப்பது அவனுக்கு சிரமமாகிடும். அதனால இஸ்லாம் வந்து அழகான தெளிவான முறையில சட்டத்தை சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனுடைய விரிவான விஷயங்களை ஆண்களை அனுப்பி உலமாக்களிடத்துல தேவையான விஷயங்களை கேட்டுக்கொள்ளுமாறு அதாவது கேட்டுக்கொள்ளுகிறோம். இதுல இந்த இடத்துல சின்ன பிள்ளைகளும் இருப்பாங்க, அதனால சொல்றது முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. அதே போலதான் இந்த ஹைலுடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னா பூர்த்தியாக இந்த பெண் அவளுடைய அமல் இபாதத்துக்கள்ல ஈடுபடக்கூடியவளாக மாறி விடுவாள். ஹைலுடைய நேரம் வந்து எங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னா எங்களோட எல்லா விஷயங்களும் எங்களுக்கு ஹலாலாக ஆகிடும். அதுக்கு பின்னால இவ அந்தாவது ஹைலுடைய ரத்தம் வந்துருச்சு சோம்பலத்தனமாக படுத்து கொண்டிருக்கிறா, தொழுக கலாவாகிட்டு போகுது, இதெல்லாம் வந்து கூடாது. உடனே அவ குளிச்சு சுத்தமாக கொள்வா, சுத்தமாகி மத்த அமல் இபாதத்துக்கள்ல ஈடுபடக்கூடியவங்களாக இவங்க ஆகிடுவாங்க. ஹைலுடைய காலமாக இருக்கக்கூடிய நேரத்துல ஆண்கள் வந்து அந்த பெண்களை தலாக் கொடுக்கிறதாக இருந்தா அதுவும் கூடாது. அதுவும் வந்து ஹதீஸ்கள்ல மிகவும் தடை வந்திருக்குது. ஹைலுடைய காலங்கள்ல அதாவது தலாக் கொடுக்கப்பட்டது அது வந்து ஹராமுடைய தரஜாவுக்கு வந்து போய் சேரக்கூடியதாகவும் இருக்குது. ஹைல் சம்பந்தமான இந்த சட்டதிட்டங்கள் தான் இந்த விஷயங்கள்ல ஏதாவது இப்ப எவ்வளவு நேரம் ஹைலுடைய விஷயங்கள்ல மாதவிடாய் மென்சஸுடைய விஷயங்கள்ல சந்தேகங்கள் எதுவும் இருந்தது சொல்லி சொன்னா ஆண்களை அனுப்பி அவங்க அதாவது உலமாக்களிடத்துல தனியான முறையில கேட்டுக்கொள்றதுக்கு ஏலும், இங்க வரக்கூடிய உலமாக்களிடத்துல கேட்டுக்கொள்றதுக்கு ஏலும். இது பற்றி இன்னும் ஏதாவது விரிவான விஷயங்கள் தேவைண்டா. இதுக்கு அடுத்த கட்டம் தான் என்னோட ஆரம்பத்துல நான் சொல்ல வேண்டி இருந்த ஒரு விஷயம் தான், மூணு வகையான ரத்தம் வருது எங்களுக்கு. ஒன்று வந்து மென்சஸ் சொல்லக்கூடிய மாதவிடாய், ரெண்டாவது வந்து இஸ்திஹாலான்னு சொல்லக்கூடிய தொடர்ச்சியான ரத்தம், மூணாவது நிபாசுடைய ரத்தம். நல்ல முறையில் விளைவிக்கோங்க. பெண்களுக்கு வரக்கூடிய ரத்தங்கள் மூணு வகைப்படும். ஒன்று ஹைல் மென்சஸுடைய ரத்தம், ரெண்டாவது இஸ்திஹாலா தொடர்ச்சியாக வரக்கூடிய ரத்தம், மூணாவது நிபாசுடைய ரத்தம். ஹைல் மென்சஸ் சொல்லக்கூடிய மாதவிடாயுடைய ரத்தத்துடைய சட்டதிட்டங்களை தான் நாங்கள் இவ்வளவு நேரமும் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக இஸ்திஹாலா தொடர்ச்சியாக வரக்கூடிய ரத்தம், இதை பற்றி இன்று பேசப்படக்கூடிய இடங்கள் மிகவும் குறைவு, அரிதாகத்தான் இருக்குது. இதை பற்றி நாங்க அதாவது பெண்கள் தெளிவான முறையில விளங்கி வச்சுக்கொள்ளணும். அதன் மூலமாக என்ன நடக்கும் சொன்னா, இன்றைக்கு மற்ற பெண்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு லேசாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல அதிகமான பெண்களுக்கு அதிகமான இந்த மாதவிடாயுடைய ரத்தம் வரக்கூடியதாக இருந்துச்சு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க கூட சொல்லி உம்மு ஸலமா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. மாலிக்ல மாத்தா மாலிக்ல அபுதாவுதுல தாரமில வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் சொன்னாங்க, ஒரு பெண் வந்து உம்மு ஸலமாட்ட சொல்லி காட்டினாங்க, இப்படித்தான் எனக்கு தொடர்ச்சியாக ரத்தம் வருது, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப உம்மு ஸலமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசி சொல்றாங்க, இப்படித்தான் ஒரு பெண் வந்தா அந்த பெண்ணுக்கு தொடர்ச்சியாக ரத்தம் வருதுன்னு அவ சொல்றா, என்ன செய்ய யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண்ணுக்கு சொல்லுங்க, நீங்க அந்த பெண்ணுடைய ரத்தம் வந்து இரவு பகலாக எத்தனை நாட்கள் வருது அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஒவ்வொரு மாசமும் அவக்கு அந்த ஹைலுடைய ரத்தம் எத்தனை நாட்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கணக்கெடுக்க சொல்லுங்க. ஒரு மாசத்துல தொடர்ச்சியாக இவக்கு வந்து ஆறு அல்லது ஏழு நாட்கள் தான் தொடர்ச்சியாக ஹைலுடைய ரத்தம் வந்து கொண்டிருந்துச்சு. இப்ப திடீர்னு சொல்லி ஒரு மாசத்துல ஹைல்வே ரத்தம் வந்து நாட்களுக்கு பின்னால் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு, தொடர்ச்சியாக வருது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பாருங்க அந்த பெண்ணிடத்துல கேளுங்க, வளமையாக இந்த பெண்ணுக்கு எத்தனை நாள் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதுக்கு பின்னால அந்த பெண்கிட்ட சொல்லுங்க, வளமையாக வரக்கூடிய நாட்கள் பிந்தினதுக்கு பின்னால வரக்கூடிய அந்த நாட்கள் இருக்குதே, அந்த நாட்கள்ல வரக்கூடிய ரத்தம் ஹைலுடைய ரத்தம் அல்ல. வளமையாக இந்த பெண்ணுக்கு ஏழு நாட்கள் தான் வருதுன்னு வச்சுக்கொள்வோம். அப்ப அந்த மாசத்துல ஏழு நாள் பிந்தினதுக்கு பின்னால இந்த பெண் குளிச்சு சுத்தமாகி அதுக்கு பின்னால தொழுவாள். ஆனா ரத்தம் வந்து கொண்டுதான் இருக்குது, அதுக்கு சட்டதிட்டங்கள் பின்னால இருக்குது. என்ன சொல்ல வரேன்டா, அந்த காலத்திலிருந்தே இப்படி பெண்களுக்கு தொடர்ச்சியான ரத்தம் வரக்கூடியதாக இருந்துச்சு. என்னோட சமுதாயத்தில எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, தொடர்ச்சியாக ரத்தம் வந்து கொண்டு இருக்குது. இவங்களுக்கு அது தொடர்ச்சியான ரத்தம் ஹைலுடைய ரத்தம் என்று சொல்லி நாங்க நினைக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல இன்னொரு பெண் தொடர்ச்சியாக ஏழு வருஷங்களாக அவளுக்கு ரத்தம் வந்து கொண்டே இருந்துச்சு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், இப்படி இந்த பெண்ணுக்கு தொடர்ச்சியாக ஏழு வருஷமாக ரத்தம் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, இன்னமா ஹாதிஹி ரகலா ஷகலதும் மின் ஷைத்தான் சொன்னாங்க. இது ஷைத்தானுடைய ஒரு அதாவது தூண்டுகோல், ஷைத்தானுடைய ஒரு தூண்டாக இருக்குது. அவள் என்ன செய்கிறான், அவன் ஷைத்தான் என்ன செய்கிறான்டா, பெண்ணுடைய அதாவது கற்ப அறைக்கு உள்ளால போயிட்டு அதனுடைய அதாவது கற்ப அறையை தோண்டி விடுறான். அதனால வரக்கூடிய அந்த ரத்தம் தான் அது, அதனுடைய அந்த அசிங்கம் தான் மாதவிடாயுடைய ரத்தத்துக்கு பின்னாலையும் அது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. இப்ப இந்த ரத்தத்துடைய சட்டதிட்டங்களை நாங்க கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த ரத்தம் வந்து சில சந்தர்ப்பங்கள்ல தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும், அப்படியே நின்றுடும், வந்து கொண்டிருக்கும், அப்படியே நிற்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த ரத்தம். அப்ப நாங்க கவனிக்கணும் எங்கட வளமையான நாட்கள் எத்தனை நாள், இந்த ரத்தம் வரக்கூடிய நாட்கள் எத்தனை அப்படின்றது பொதுவாக எல்லா பெண்களுக்கும் தெரியும். ஒரு பெண்ணுக்கு அஞ்சு நாள் வரலாம், சில பெண்களுக்கு ஏழு நாள் வரலாம், சில பெண்களுக்கு மூணு நாள் வரலாம். இப்படி ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவளுடைய அந்த கால நாட்கள் எவ்வளவு அப்படின்றது தெரியும். அது கிதாபு எல்லையும் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த நாட்கள் பிந்தினதுக்கு பின்னால ரத்தம் வருதுண்டா, இதுல பலவிதமான சட்டதிட்டங்கள் இருக்குது. அதுல முதலாவது நாங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னண்டா, எங்களோட டேட் முடிஞ்சிருச்சு, எங்களோட பீரியட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னா, நாங்க குளிச்சு சுத்தமாகி நாங்க அந்த இடத்துல பஞ்ச வச்சுக்கொள்ளணும் அல்லது அந்த இடத்துல நாங்க கட்டிக்கொள்ளணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்குது. அதாவது அறையில ஒரு பட்டியை கட்டி கொள்வா அந்த பெண், அறையில பட்டியை கட்டி கொண்டு முன்னால இருந்து பிந்துவாரத்துடைய அந்த இடம் வரையில பூர்த்தியான முறையில ஒரு துண்டை கட்டி கொள்வா. ஹதீஸ்ல வந்திருக்குது, இந்த இந்த வார்த்தைகளே வந்திருக்குது. இடுப்புல ஒரு கயிறை கட்டி கொண்டு அந்த முன்னிலிருந்து பின்னால வரையில ஒரு புழ துண்டை ரெண்டு பக்கத்தாலையும் கட்டி கொள்வான். அப்ப தொடர்ச்சியாக ரத்தம் வரக்கூடியதாக இருந்தேன்னு சொன்னா அதுல ரத்தம் படும், அதுக்கு பின்னால் அவ தொழுவா, அதுல பிரச்சனை இல்லை. அந்த சட்டத்தை நான் பெரியவால சொல்றேன், இந்த முறையில தொழுவணும் அப்படின்றது. இந்த விதத்துல அந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய ரத்தம் வரக்கூடிய பெண்கள் அந்த அமைப்புல செஞ்சு கொள்வோம். அதே மாதிரிதான் தொடர்ச்சியாக சிறுநீர் வரும். சில பெண்களுக்கு அல்லது ஆண்களுக்கும் தான் தொடர்ச்சியாக சிறுநீர் வரும். அதே மாதிரி ஒரு விஷயம் தான், அதுக்கு நாங்க சரசுல் பவுல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தொடர்ச்சியாக சிறுநீர் வாரு சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டு இருக்கும். அவங்க வந்து தொழுவணும் கட்டாயம், அவங்களுக்கு தொழுகை விடுறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. எனக்கு தொடர்ச்சியாக சிறுநீர் வந்து கொண்டு இருக்குது, நான் தொழுகிறதுக்கு ஏலது அப்படின்னு சொல்லி எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. அவங்க தொடர்ச்சியாக நோம், அதாவது தொழ வேணும். அதே மாதிரிதான் இந்த இஸ்திஹாலாவுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய ரத்தம், ஐயருடைய ரத்தம் அல்லாம வேற ரத்தத்துல வரக்கூடிய தொடர்ச்சியான ரத்தம், அதுல வந்து இந்த பெண்கள் வந்து அதாவது தொழுறதுக்கு நோம்பு பிடிக்கிறதுக்கு எல்லாமே செய்யணும். அதுல எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கிடையாது. இப்ப இந்த பெண் வந்து எப்ப சுத்தமாக ஆகுவான்னு சொல்லி சொன்னால், அந்த ரத்தம் பூர்த்தியாக நின்றுருச்சுன்னு சொல்லி சொன்னால், அந்த அவள் அதிலிருந்து அவள் விடைபெற்று பூர்த்தியான முறையில அவள் சுத்தப்படுத்திக் கொள்வாள் தன்னை குளிச்சு, அதுக்கு பின்னால அவள் பூர்த்தியான சுத்தத்துடையவளாக தொடர்ச்சியான ரத்தத்திலிருந்து பூர்த்தியான சுத்தத்தை பெற்றவளாக அவள் ஆகி விடுவாள். அது பிரச்சனை இல்லை. இப்ப இந்த பாடத்தை நாங்க படிக்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு நாலு வகையான பெண்கள் இந்த இடத்துல எங்களுக்கு இருக்கிறாங்க. முதலாவது வகையான பெண்கள் எப்படின்னு சொன்னா, அல் முபுததா அல் முமையதா அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பெண் இருக்கிறா, அந்த பெண்ணுக்கு எத்தனை நாள் இந்த ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி நல்லா தெரியும். எனக்கு அஞ்சு நாள் ஹைலுடைய ரத்தம் வருது, ஆறு நாள் ஹைலுடைய ரத்தம் வருது. அது மாத்திரமல்ல, ரத்தத்துடைய கலரை பார்த்து, ரத்தத்துடைய நிறத்தை பார்த்து இது விலங்கி கொள்வா, இது ஹைலுடைய ரத்தம், இது ஹைலுடைய ரத்தம் அல்ல அப்படின்னு சொல்லி வித்தியாசத்தை தெளிவான முறையில இவ விளங்கி கொள்வா. அப்படியான பெண்கள். இன்னும் சில பெண்கள் இருக்கிறாங்க, அந்த ரத்தத்துடைய கடினமான தன்மை, ரத்தத்தை பார்த்தா கடினமான கருப்பா இருக்கும், இன்னும் ரத்தத்தை பார்த்துச்சுன்னா நார்மலா இருக்கும். இப்படியா ரத்தத்துடைய வித்தியாசங்களை தெளிவான முறையில விளங்கி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படியான பெண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ரத்தம் வந்துருச்சு, இவங்களோட டேட் உதாரணமாக சொல்றேன், ஏழு நாட்கள் தான், ஏழு நாட்கள் பிந்தினதுக்கு பின்னால் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சுடா, இவங்க ரத்தத்துடைய வித்தியாசத்தை பார்ப்பாங்க. என்ன வித்தியாசம், இந்த ஏழு நாளும் வந்தது இதுதான், இதுக்கு பின்னால வாரது வித்தியாசமான ரத்தம் அப்படின்னு சொல்லி வித்தியாசத்தை தெளிவான முறையில் விளங்கி கொண்டாங்கடா, அந்த ஏழு நாள் வரையில அவங்க தொழுக கூடாது. அவங்களோட ஹைலுடைய காலம் பிந்தினதுக்கு பின்னால குளிச்சு கொள்வாங்க, அதுக்கு பின்னால தொழுவாங்க, அதுக்கு பின்னால நோம்ப நோட்பாங்க, அவங்க அதுக்கு பின்னால் உள்ள ரத்தம் ஹைல்னு சொல்லி முடிவெடுக்க மாட்டாங்க. இதுதான் முதலாவது கட்டமுள்ள பெண்கள் அவங்களோட ரத்தத்தை வித்தியாசத்தை அவங்களுக்கு தெளிவான முறையில் விளங்கி கொள்றதுக்கு ஏழும். அதுல ஒவ்வொரு பெண், ஒரு பெண்ணுக்கு பத்து நாள் வருது, பத்து நாளுக்கு பின்னால் வரக்கூடிய ரத்தத்துடைய வித்தியாசத்தை அவள் விளங்கி கொள்றா அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பெண் வந்து அந்த முறையில அவ நடந்து கொள்வா, வித்தியாசத்தை பார்த்து அதனுடைய அதாவது என்னென்ன அமைப்பு அப்படின்றத விளங்கி அதன்படி அவ அதை கவனிச்சு கொள்வா. அதுக்கு பின்னால ரெண்டாவது கட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அதுல ரத்தம் வித்தியாசம் தெரியாது, ரத்தத்துடைய வித்தியாசம் தெரியாது. கடினமான ரத்தமா அல்லது இது வந்து ரொம்ப சாஃப்டான ரத்தமா, கடினமான கலர் உள்ள ரத்தமா அல்லது சாஃப்டான கலர் உள்ள ரத்தமா அப்படின்ற, அதாவது மெல்லின கலர் உள்ள ரத்தமானு சொல்லி வித்தியாசம் தெரியாது. இப்ப இப்படியான பெண்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, ஆரம்பத்துல இருந்து இவங்க பார்ப்பாங்க இவங்களுடைய டேட் எப்ப வருது, டேட்டை வச்சு பார்ப்பாங்க. டேட்டும் சில பெண்களுக்கு பார்த்தாங்கன்னு சொன்னா டேட்டும் தெரியாம இருக்கும். அப்படியான பெண்களுடைய சத்தம் பின்னால வரும். இந்த இரத்தத்துடைய கலருடைய வித்தியாசம் தெரியாத பெண்கள் என்ன செய்வாங்கடா, கவனமாக கேட்டுவாங்க, எங்கட ஹைலுடைய ஆக கூடின நாள் நாங்க பதினஞ்சு நாள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒன்னாவது நாள்ல இருந்து பதினஞ்சு நாள் வரல, வளமையாக இவருக்கு வரக்கூடிய ரத்தம் ஏழு நாள் தான் வருது, ஆனா இந்த மாசத்தை பார்த்தா தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்குது. இப்ப ரத்தத்துடைய அதான் டிஃபரன்ஸ் என்னான்னு சொல்லி தெரியாது. இப்ப இவங்க வந்து 15 நாள் வரல பொறுமையாக இருப்பாங்க. 15 நாளாவதுக்கு பின்னால குளிச்சு சுத்தமாகி அதுக்கு பின்னால தொலை ஆரம்பிப்பாங்க. பின்னால ரத்தம் வந்து கொண்டுதான் இருக்குது. அப்ப அது என்ன முறையில் தொழணும் அப்படின்ற சட்டத்தை நான் சொல்லி காட்டுறேன். பின்னால இப்ப இவங்க நீங்க முடிவெடுத்துக்கொள்ளணும், இது வந்து தொடர்ச்சியாக வருது அசிங்கமான ரத்தம், இது அசுத்தமான ரத்தம், அந்த ஹைலுடைய ரத்தம் அல்ல, இது தொடர்ச்சியாக வரக்கூடிய ரத்தம், இஸ்திஹாலாவுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து சரியா 15 நாட்களுக்கு பின்னால இவங்க தொலை ஆரம்பிப்பாங்க. ஒன்னாவது விஷயம், ஒன்னாவது நான் சொல்லி காட்டினேன், அந்த பெண்ணுக்கு டேட்டும் தெரியும், அந்த ரத்தத்துடைய வித்தியாசமும் தெரியும். அப்படின்டா அந்த பெண் அவங்களோட டேட் முடிஞ்சதுக்கு பின்னால ரத்தத்தை பாக்குறா, வித்தியாசம் விளங்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நாளில் இருந்து குளிக்க ஆரம்பிச்சு குளிச்சு தொழுவாங்க. இதுதான் முதலாவது கேட்டகரி, முதலாவது உள்ள அந்த அந்தஸ்துள்ள பெண். நல்லா விளங்கிக்கோங்க, அந்த பெண்ணுக்கு, முதலாவது உள்ள பெண்ணுக்கு டேட்டும் தெரியும், ரத்தத்துடைய வித்தியாசமும் தெரியும். இப்ப ரெண்டாவது உள்ள பெண்ணுக்கு டேட் தெரியும், ஆனா அந்த பெண்ணுக்கு வந்து அந்த ரத்தத்துடைய டிஃபரன்ட் தெரியாது. இப்படியான பெண்கள் இப்ப டேட் பின்னதுக்கு பின்னால எப்படி தெரியும், ஒரே ரத்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. இதனாலதான் எங்களுக்கு அனுமதி தரப்பட்டிருக்கு 15 நாள். 15 நாட்களுக்கு பின்னால இவங்க குளிப்பாங்க, குளிச்சு அவங்களுடைய அமளிபாத்துக்களை ஈடுபடுவாங்க, தொழுகிறது நோம்பு நோட்கிறது இந்த விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. அதுக்கு அடுத்தது மூணாவது உள்ள பெண்கள் வந்து முஅதாதா கைரு முமையதா, இவங்களும் அதே மாதிரி தான். ஹைல் வந்து எப்ப ஆரம்பிச்சிருச்சு எப்ப முடிஞ்சிருச்சு அதனுடைய நிறம் என்ன இது ஒன்றுமே தெரியாது. ஹைல் எப்ப ஆரம்பிச்சிருச்சு, ஆரம்பத்துல ஹைல் இருந்துச்சு, நல்லா கேட்டுங்க, இது மூணாவது, இது வந்து ஆரம்பத்துல டேட் எல்லாம் தெரியும், எனக்கு 5 நாள் தான் வந்து கொண்டு இருந்துச்சு, 4 நாள் தான் வந்து கொண்டு இருந்துச்சு, 6 நாள் தான் வந்து கொண்டு இருந்துச்சுன்னு தெரியும். இடையில பார்த்தா இவக்கு அது அப்படியே மறந்துருச்சு. இப்ப டேட் அது ஆரம்பத்துல தெரிஞ்சிருந்து பின்னால மறந்துருச்சு. அதே மாதிரி ரத்தத்துடைய கலருடைய வித்தியாசமும் தெரியாது. இப்படியான பெண்கள் இவங்க என்ன செய்வாங்கண்டா, இவங்க வளமைக்கு மாற்றமாக இவங்க அந்த ஹைலு, அடுத்தது வந்து இந்த சுத்தம், இது ரெண்டையும் வந்து தெரியாம, அதாவது சரியா விளங்கிக் கொள்றதுக்கு இயலாது. இப்ப தொடர்ச்சி ரத்தம் வந்து ஒண்ணு இருக்குது, டேட் எத்தனை ஆரம்பத்துல தெரிஞ்சிருந்து பின்னால மறந்துட்டாங்க, ரத்தத்துடைய வித்தியாசமும் தெரியாது. ஒன்னாவது கட்டம் சொன்னேன் டேட்டும் தெரியும் ரத்தமும் தெரியும், ரெண்டாவது கட்டம் சொன்னேன் டேட் தெரியும் ரத்தம் தெரியாது, மூணாவது கட்டம் இப்ப டேட் தெரிஞ்சிருந்துச்சு ஆனா டேட் மறந்துருச்சு, அதே மாதிரி ரத்தத்துடைய கலரும் தெரியாது. இவங்களுக்கு ரெண்டு நிலைமை ஈக்குது. முதலாவது நிலைமை என்னண்டா, ஒன்னாவது சுத்தமாகுவா, சுத்தம் ஆகிற அந்த டேட் எப்பன்னு சொல்லி யோசிப்பா, ஒன்னாவது நான் எப்ப சுத்தமானேன் அப்படின்னு சொல்லி. ஒன்னாவது சுத்தமான எப்பன்ற டேட் அவங்க ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த டேட்ல இருந்து வளமையாக எனக்கு 6 நாள் வருது அப்படின்றத இவங்க கர்ணிப்பா. இப்ப என்ன பிரச்சனைண்டா, இப்ப எங்களுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து தொடர்ச்சியாக ரத்தம் வந்துச்சு, 20 நாள் ரத்தம் வந்துருச்சு. இப்ப யோசிக்கிறாட, 20 நாள் ரத்தம் வருது, இப்ப என்னத்தை செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நேரத்துல, இந்த நேரத்துல நான் எப்படி தொழுகிறது, என்னோட தொழிலுடைய நிலைமை என்ன, நோம்புடைய நிலைமை என்னன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நேரத்துல இவ யோசிப்பா, நான் எப்ப சுத்தமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்ப 20 நாளாக எனக்கு வருது என்று சொன்னா 20 நாளைக்கு முன்னாலதான் சுத்தமாக இருந்தேன். கடைசியா சுத்தமான நாள் இருந்து டேட்டை கணிப்பா, எப்படி எனக்கு 5 நாள் தான் பொருளாக வரும் அப்படின்னு சொல்லி, இப்ப 1, 2, 3, 4, 5 சொல்லி கணிச்சு அந்த 5 நாளை விட்டுட்டு அதுக்கு பின்னால உள்ள நாட்கள் உள்ள தொழுகைகளை கலா செய்வா, அதுக்கு பின்னால் உள்ள நோன்புகளை கலா செய்வா அந்த பெண். இது முதலாவது கட்டம். அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லி சொன்னா, இதுல பல வகையான நிறைய, அதாவது சிக்கல்களும் பின்னலும் உள்ள சட்டத்திட்டங்கள் இருக்குது. 5 நாள், 7 நாள், அடுத்த 3 நாள், மறுபடியும் 5 நாள் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாசமும் மாறி 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 வருது சில பெண்களுக்கு. இப்ப இந்த பெண்கள் என்ன செஞ்சு கொள்றது, இப்படியான நேரத்துல இந்த பெண்களுக்கு பொதுவான ஒரு சட்டத்தை எடுத்துக்கொள்வாங்க, பொதுவான நிலைமையில ஒரு நாளை குறிச்சு கொள்வாங்க, 5 நாள் அல்லது 6 நாள். உதாரணமாக 1வது மாசம் 5 நாள் வந்துச்சு, 2வது மாசம் 6 நாள் வந்துச்சு, 3வது மாசம் 3 நாள் வந்துச்சு, அதுக்கு பின்னால் தொடர்ச்சியா வந்துச்சு. அப்ப இப்ப நான் சொன்ன சட்டத்துல, முதலாவது சொன்ன சட்டத்துல 4, 6 நாள் தெரியும், அந்த 6 நாள் வந்து நாங்க கழிச்சுடுவோம். இப்ப 1வது 5 நாள் வந்துச்சு, 2வது மாசம் 3 நாள் வந்துச்சு, அதுக்கு அடுத்த மாசம் 7 நாள் வந்துச்சு, இப்ப எத்தனை நாள்ன்ற அந்த கவுண்ட் சரியா இல்ல. இந்த நேரத்தில் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா, ஒரு நடுநிலைமையான ஒரு கணக்கை எடுத்து அந்த கணக்கை கை கழிச்சுடுவார். அதை பூர்த்தியான முறையில் அந்த கணக்கை கழிச்சுட்டுட்டு அதுக்கு பின்னா உள்ள காலத்துடைய தொழுகைகளை கலா செய்வா, அதுக்கு பின்னா உள்ள காலத்துடைய நோன்புகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு போவா. அதுக்கு பின்னால இதுலயும் நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதாவது அந்த நுணுக்கமான முறையில் சின்ன சின்ன சுண்டு துண்டு சட்டங்களும் இருக்குது. தேவையானவங்க அது சம்பந்தமான விஷயங்களை, அதாவது அவனோட ஆம்பளை கணவன் மாட்ட சொல்லி உலமாக்கள் இடத்துல கேட்கறதுக்கு ஏழும் போயிட்டு கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னா சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததுதான், அதாவது ரெண்டுமே தெரியாது, டேட்டும் தெரியாது. அதே மாதிரி எப்ப எத்தனை நாள் வருது, சில பெண்கள் ரெண்டு மாசம் மூணு மாசம் தொடர்ச்சியா அவங்களுக்கு வாரதில்லை. அவங்கள்ட்ட வந்து சொல்லுங்க, அதாவது என்ன அமைப்புலன்னு சொல்லி சொன்னா தெளிவான முறையில அவங்களுக்கு பார்த்து கொள்றதுக்கு ஏலாது எப்ப டேட் அப்படின்னு சொல்லி ரெண்டு மாசம் தொடர்ச்சியா வரவே இல்லை. இப்ப இவங்களுக்கு என்ன செய்யறது, இவங்களுக்கு தான் சொல்றது முத்த ஹையிரா. இவங்களை அதாவது இப்படியான அந்த ரத்தம் வரக்கூடிய பெண்களுடைய விஷயத்துல அல்லாஹ் பாதுகாக்கணும், நாங்க எல்லாரும் துவா செய்யணும், அப்படியான ஒரு கட்டம் ஒரு பெண்ணுக்கு ஏற்படாம ஏன்னு சொன்னா, இந்த முத்தஹையரான்னு சொல்லக்கூடிய அந்த வகைக்கு பெண்கள் ரொம்ப கடினமான கஷ்டமான துன்பத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அல்லாஹ்விடத்துல எல்லாரும் பாதுகாப்பு தேடணும், அப்படியான நிலைமையை விட்டும். ஏண்டா இரவுல எத்தனை மணிக்கு ரத்தம் வருது, எத்தனை மணிக்கு ரத்தம் நிக்குது, எத்தனை மணிக்கு மறு ரத்தம் வருது, எத்தனை மணிக்கு ரத்தம் நிக்குது, ஒன்றுமே தெரியாது. எப்ப ரத்தம் வரும், எப்ப ரத்தம் நிற்கும், ஒன்றுமே தெரியாது. அப்படியான ஒரு கடினமான ஒரு நிலைமை தான் இந்த முத்தஹையிரா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பெண்கள். அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு பெண்களும் துவா செய்யணும், இது மாதிரி நிலைமையை விட்டும் யா அல்லாஹ் பாதுகாரு, எங்களை எல்லா பெண்களையும் பாதுகாத்துடு அப்படின்னு சொல்லி துவா செய்யணும். ஏண்டா அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டாண்டா எங்களோட தொழுகை, எங்களோட நோம்பு, இது எல்லாத்துலயுமே பெரிய பிரச்சனை ஏற்படும். ஒரு முத்தஹையிராவான ஒரு பெண், இது நீளமான சட்டம் இருக்குது, நான் சுருக்கமாக சொல்றேன். ஒரு முத்தஹையிராவான பெண் நோம்பு ரெண்டு மாசம் தொடர்ந்து நோக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஏண்டா நாங்க கணிக்கிறோம் எப்படின்னு சொன்னா, ஆக கூடினது ஒரு பெண் ஹைல் வாரத்துக்கு ஏழும் பதினஞ்சு நாட்கள், 29 நாட்களுடைய மாசமாக இருந்தால் அந்த பெண் அந்த நாளையில ஆக குறைஞ்சது 14 நாள் சுத்தமானவளாக இருந்திருப்பாள். இதுதான் எங்க கணிப்பு. அடுத்த மாசத்தை நாங்க எடுத்துக்கொண்டா, அடுத்த மாசத்துல ஆக கூடினது ஹைலுடைய நாளம் ஹைலுடைய நாள் 15 நாள், அதே மாதிரி நோம்பு அதாவது ஏற்கனவே அதாவது பேலன்ஸ் ஆன நாள் 15 நாள், 30 நாட்களாக இருந்தன்னு சொல்லி சொன்னால் அப்ப 29 நாள் பூர்த்தியாக ஆகும். இவள் இந்த மாசத்துடைய 1வது நாள்ல இருந்து அடுத்த மாசம் அதாவது 30ஆம் தேதி கிட்டத்தட்ட 60 நாட்கள் தொடர்ச்சியாக நோன்பு பிடிச்சாதான் இந்த பெண் வந்து 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் நோன்பு பிடிச்சவளாக மாறுவாள். ரொம்ப கஷ்டமான அதாவது மிகவும் சிரமமான ஒரு கட்டம் இதுதான். ஏன்னா ரத்தம் எப்ப வரும் எப்ப நிற்கும் ஒன்றும் தெரியாது. இப்படியான ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை. இப்ப அதனால நாங்க இதுல சட்டத்தை எப்படி எடுக்கிறோம்டா, ஒரு பெண் ஆக கூடினது ஹைல் வரக்கூடிய நாள் 15 நாள் ஒரு மாசத்துல, அப்ப அந்த மாசம் 29 நாளாக இருந்தா 14 நாள் எங்களுக்கு சுத்தமாக இருப்போம். அப்ப நாங்க 1வது நாள் இருந்து நோம்பு பிடிக்க ஆரம்பிக்கிறோம், அதுல ஹைல் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா அப்ப எங்களை நோம்பு முறிஞ்சிருச்சு. 2வது நாள் பிடிச்சோம், அதுலயும் வந்து அந்த இஸ்திஹாதாவுடைய ரத்தமா ஹைலுடைய ரத்தமா தெரியாது. இப்ப நோம்பு முறிஞ்சிருச்சு. 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 15 நாள் வரல நாங்க கெஸ் பண்றோம். கெஸ் பண்ணி 15 நாள் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக நாங்க நோம்பு வைக்கிறோம் 14 நாள். அதுக்கு பின்னால மறுவா 1வது நாள் ஸ்டார்ட் ஆகும் என்ன, எங்களோட அசுத்தமான ரத்தம் வெளியாரு. எங்களுக்கு தெரியாது அசுத்தமா நல்லமா ஒன்றும் தெரியாது. இதுதான் இதில் உள்ள பிரச்சனை. இந்த இந்த வகை முத்தஹையிராவுடைய பிரச்சனை இதுதான். இது சுத்தமா இல்லையா ஒன்றும் தெரியாது. அப்ப எங்களுக்கு 60 நாள் ரத்தம் வருது. ஆனா நாங்க கணிக்கிறோம் என்னண்டா, ஆக கூடினது ஒரு பெண் 15 நாள் ஹைலாக இருக்கிறதுக்கு ஏலும், மீதமுள்ள 14 நாள் சுத்தமாக இருக்கிறதுக்கு ஏலும். ஆக கூடினது 15 நாளாக இருக்கிறதுக்கு ஏலும், மீதமுள்ள 15 நாளோ 16 நாளோ அந்த பெண் சுத்தமாக இருக்கிறதுக்கு ஏலும். அப்படி நாங்க நிர்ணயிச்சு கணிப்பீடு செய்து எடுக்கிறோமே தவிர எங்களுக்கு சுத்தமான முறையில் சொல்றதுக்கு இயலாது. ரெண்டு மாசம் தொடர்ச்சியாக நோம்பு பிடிச்சால்தான் இந்த பெண் வந்து பூர்த்தியான நோம்பு பிடிச்சவளாக கணிக்கப்படுவாள். அதே மாதிரிதான் தொழுகையுடைய விஷயத்துல இந்த பெண்களுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. தொழுகை நேரம் வந்துருச்சுண்டா குளிச்சு கொள்ளணும், 5 நேர தொழுகைகளுக்கும் 5 நேரம் குளிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு இந்த பெண்கள் உள்ளாக்கப்படுகின்றார்கள். ஏண்டா எந்த நேரம் எப்ப ரத்தம் வரும் எப்ப ரத்தம் வராது ஒன்றும் தெரியாது. அப்படியான ஒரு கடினமான கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இந்த பெண்களுக்கு இந்த இந்த மாதிரியான ரத்தம் வரக்கூடிய ஒரு கட்டம். அதனால இதிலிருந்து அல்லாஹு தாலாவிடத்துல மிகவும் பாவமன்னிப்பு தேடணும். இது மாதிரி விஷயங்களை விட்டும் அல்லாஹு தாலா அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஹதீஸ்ல மிக விரிவான முறையில அதே மாதிரி எங்களுடைய சிக்கோடியா கிதாப் அல்ல இந்த பெண்களை பற்றிய நீளமான சட்டதிட்டங்கள் வந்திருக்கு. அப்ப இந்த இரத்தத்துடைய விஷயங்கள்ல நாங்க அதாவது ஒன்னாவது ஹைலுடைய இரத்தம், மாதவிடைய இரத்தத்தை பார்த்தோம், அந்த இரத்தம் என்னென்ன வகைகள், எப்படியான நிலைமைகள், அதில் உள்ள சட்டதிட்டங்களை பார்த்தோம். ரெண்டாவது இந்த அதாவது தொடர்ச்சியாக வரக்கூடிய இரத்தம், தொடர்ச்சியாக வரக்கூடிய இரத்தத்துடைய விஷயத்துல நாங்கள் நாலு வகையான இரத்தத்தை பார்த்தோம். அதுல ஒன்று வந்து ஒரு பெண், அவளுக்கு வந்து அவளுடைய டேட்டும் தெரியும், இரத்தத்துடைய வித்தியாசமும் தெரியும், அவள் எப்படி நடந்து கொள்ளணும் அதை பார்த்தோம். ரெண்டாவது விஷயம், அந்த பெண்ணுக்கு வந்து இரத்தத்துடைய வித்தியாசம் தெரியாது, ஆனா அந்த பெண்ணுக்கு வந்து டேட் தெரியும், இரத்தத்துடைய வித்தியாசம் தெரியாது. முதலாவது பெண் டேட் தெரியும், இரத்தத்துடைய வித்தியாசமும் தெரியும். ரெண்டாவது பெண் டேட் தெரியும், ஆனா வித்தியாசம் தெரியாது. மூணாவது பெண் டேட் தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் மறந்துருச்சு, அல்லது டேட்டுடைய ஏறத்தாலும் மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. நாலாவது பெண் அவளுக்கு டேட்டும் தெரியாது, இரத்தத்துடைய வித்தியாசமும் தெரியாது, தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குது. இப்படியான பெண், இப்படியான பெண்களுடைய தொழுகைகள் எப்படி இவங்க தொழணும் சொல்லி சொன்னா ஹதீஸ்ல வந்து இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, இந்த பெண்கள் ஒவ்வொரு நேர தொழுகைக்காக வேண்டியும் இவங்க குளிக்கோணும் புதிதாக. மிகவும் கடினமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இதுதான். இஸ்திஹாலா தொடர்ச்சியாக ரத்தம் வரக்கூடிய பெண்கள் ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும் குளிக்க வேண்டிய தேவை ஏற்படும். குளித்ததுக்கு பின்னால அதுவும் குளிக்கோணும் எப்ப என்றா தொழுக நேரம் நுழைஞ்சதுக்கு பின்னால, இவங்க பத்து மணிக்கெல்லாம் குளிச்சு ரெடியாக இருக்கிறதுக்கு இயலாது. லொஹருடைய அதான் சொன்னதுக்கு பின்னால இவங்க குளிப்பாங்க, உடனே உதவு செஞ்சு கொள்வாங்க, அந்த இடத்துல அதாவது ரத்தம் வரக்கூடிய இடத்துல அந்த துணியை கட்டி கொள்வாங்க, அதுக்கு பின்னால உடனடியாக தொழுகைக்காக வேண்டி இவங்க விரைவாங்க, தொழுகையை முடிப்பாங்க. அதே மாதிரி அசருடைய நேரம் வருது, வந்ததுக்கு பின்னால குளிச்சு கொள்வாங்க, மறுவா உதவு செஞ்சு கொள்வாங்க, அதுக்கு பின்னால் தொழுவாங்க. மகரிபுடைய நேரம் வருது, குளிப்பாங்க, அந்த இடத்துக்கு துணியை கட்டி கொள்வாங்க, மறுவா தொழுவாங்க. அதே மாதிரி தான் அஞ்சு நேர தொழுகைகளுக்கும் இப்படியான ஒரு கடினமான கஷ்டமான ஒரு நிலைமை ஏற்படும். இந்த ரத்தம் வந்து திடீர்னு நிக்கிறதுக்கும் ஏலும். அல்லாஹு தாலாவுடைய அதாவது அல்லாஹிடத்துல துவா செஞ்சு சதுக்காக்களை கொடுத்து அதுக்குரிய மருந்துகள் இருக்கு செஞ்சு அதை நிப்பாட்டி கொள்றதுக்கும் ஏலும். அது மாதிரி விஷயங்களை நாங்க செஞ்சு கொள்றதுக்கு ஏலும். ஆனா தொழுகையை விடுறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. அதான் இந்த சொல்ல வந்த முக்கியமான விஷயம். இப்படி தொடர்ச்சியாக ரத்தம் வரக்கூடிய பெண்களுக்கு தொழுகையை விடுறதுக்கு அனுமதி கிடையாது, நோன்பை விடுறதுக்கு அனுமதி கிடையாது. ஆரம்பத்துல சொன்ன அந்த மென்சர், அந்த ஹைலுடைய ரத்தம், அந்த மாதவிடாயுடைய ரத்தம், அதுக்குத்தான் எங்களுக்கு அனுமதி தரப்பட்டிருக்குது. அது நாள் குறிக்கப்பட்டிருக்குது, நேரம் குறிக்கப்பட்டிருக்குது, எல்லாமே அதுல சொல்லி தரப்பட்டிருக்குது. இதுல வந்து அதாவது தொடர்ச்சியாக வரக்கூடிய ரத்தம் இதுல எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனுடைய நாலு கட்டங்களை நான் சொல்லி காட்டினேன். அதுல எங்களுக்கு தொழுகையை விடுறதுக்கும் அனுமதி இல்லை, இந்த ரத்தம் வரக்கூடிய காலத்துல நோன்பை விடுறதுக்கும் அனுமதி எங்களுக்கு கிடையாது. நாங்க அது ரெண்டு விஷயத்திலையும் எந்த குறையும் செய்யறதுக்கு இயலாது. அது ரெண்டையும் நாங்க பூர்த்தியான முறையில நிறைவேற்றணும். இது சம்பந்தமான இன்னும் எக்கச்சக்கமான சட்ட திட்டங்கள் எங்களுக்கு இருக்குது. அந்த விஷயங்களையும் வந்து தெளிவான முறையில அதாவது நீளமான நேரங்களின எடுக்கும் என்ற காரணத்தினால நான் அதாவது இந்த இடத்துல நீளமாக அந்த விஷயங்களை சொல்றதுக்கு விருப்பப்படல. தேவையான விஷயங்களை நீங்க உங்களுடைய அதாவது ஆண்கள்கிட்ட சொல்லி உலமாக்கள் இடத்துல போயிட்டு அந்த விஷயங்களுக்குரிய தெளிவான தெளிவுகளை பெற்றுக்கொள்றதுக்கு ஏதும். இதுல சின்ன சின்ன அதாவது நுணுக்கமான எக்கச்சக்கமான சட்டதிட்டங்கள் இதுல இருக்குது. என்னென்ன சந்தேகங்கள் வருதோ, என்னென்ன விஷயங்களை அனுபவத்துல பார்க்கக்கூடிய உங்களுக்கு சந்தேகங்கள் வரதுக்கு ஏலும், அப்படியான சந்தேகங்களை நீங்க நோட் பண்ணி உங்களை கணவன் மாட்ட கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து உலமாக்கள்கிட்ட கேட்பாங்க, அதுக்குரிய தெளிவான விஷயத்தை பெற்றுக்கொள்வோம். வெறுமனே இன்றைக்கு அதிகமான பெண்கள் நிலைமை என்னண்டா, ஒரு பெண் ஒரு விஷயத்தை சொன்னாண்டா அதை கேட்டு அவ சொன்னாவே இவ சொன்னாவே அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொண்டிருக்காங்க. தயவு செஞ்சு அப்படியான அதாவது தப்பான விஷயத்துல ஈடுபட்டுடாதீங்க. ஒரு பெண் சொல்றா அவ சொல்றத கேட்டு நாங்க செய்வோம் அப்படின்னு ஈடுபடாம உலமாக்கள்கிட்ட போயிட்டு கேட்க சொல்லி மாப்பிள்ள மாதிரி அனுப்புங்க, ஆம்பளை அனுப்புங்க, உலமாக்கள்கிட்ட போயிட்டு கேட்டுவாங்க உலமாக்கள் என்ன சொல்றாங்க. ஒரு பொம்பளை என்ன எப்படி செஞ்சீங்கம்மா அப்படின்னு கேட்டா இல்ல அவ சொன்னா இவ சொன்னா அப்படின்னு இன்னைக்கு சொல்லி காட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. அல்லாவிடத்தில் அவர் சொன்னா இவர் சொன்னா எதுவுமே சரி வராது. அல்லா வைப்பான், நீங்க யார்கிட்ட தகுதியான உலமாக்கள்கிட்ட கேட்டீங்களா இல்லையா, அதுலேயும் கணவன்மார் அனுப்புங்க. தக்வா உள்ள தகுதியான உலமாக்கள்கிட்ட போயிட்டு இதுக்குரிய சட்டத்தை நீங்க நான் கேட்டு வந்து தெளிவான முறையில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. மாஷால்லா இன்றைக்கு பெண்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, தெளிவான முறையில் இந்த சட்டங்களை கேட்கிறாங்க, எழுதி வச்சு கொள்றாங்க, ஆதாரத்தோட எழுதி வச்சு கொள்றாங்க. அப்படியான பெண்கள் சொல்றாங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. இன்னைக்கு மாஷால்லான்னு சொல்லி ஓதக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க, ஆதார தெளிவாக சொல்லி காட்டுறாங்க, பராமுகமா இருந்துடாதீங்க. ஆரம்பத்திலே நான் சொல்லி காட்டினேன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டினாங்க. இந்த விஷயத்தை நாங்கள் வெக்கப்பட்டோம் சொன்னா, எங்கட ஷரியத்துடைய சட்ட திட்டங்களை படிச்சுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல நாங்கள் வெக்கப்பட்டோம் சொல்லி சொன்னா, நாங்கள் பெரிய நஷ்டவாளர்களாக போய்த்து சேருவோம். அதனால எங்களுக்கு முறை சொல்லித்தரப்பட்டிருக்குது. ஆண்கள்ட்ட போய்த்து நாங்கள் டிரெக்டாக கேட்காம, எங்களை குடும்பத்தில் இருக்கிறாங்க உலமாக்கள், மகரமானவங்க இருக்கிறாங்க, தெளிவாக கேட்டுக்கொள்வதுக்கேயும் பிரச்சனை இல்லை, தகுதியானவங்களாக இருக்கிறாங்க நான் கேட்கறதுக்கேயும் அப்படி இல்லை. நாங்கள் எங்களை கணவன் மாட்டோம் சொல்லி தகுதியான உலமாக்கள்கிட்ட, தக்குவா உள்ள உலமாக்கள்கிட்ட போயிட்டு அந்த சட்ட திட்டங்களை நாங்கள் கேட்டுக்கொள்வதுக்கு ஏறும். இதில் மூணாவது வகை தான் நிஃபாசுடைய ரத்தம். முதலாவது ரத்தத்துடைய வகையை நான் சொன்னேன், அது வந்து மாதவிடாவுடைய ரத்தம். இரண்டாவது ரத்தத்துடைய வகை, அது வந்து இஸ்திஹாதா தொடர்ச்சியாக வரக்கூடிய ரத்தம். மூணாவது வரக்கூடிய ரத்தம் தான் நிஃபாசுடைய ரத்தம். இந்த நிஃபாசுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இதனுடைய வரைவிலக்கணம் என்னண்டா, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பின்னால வரக்கூடிய ரத்தத்துக்கு நிஃபாசுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றது. நான் மூணு ரத்தத்துக்கும் வரைவிலக்கணம் சொல்லிக்கிறேன். மாதவிடாயுடைய ரத்தம், தொடர்ச்சியாக வரக்கூடிய ரத்தம், அதே மாதிரி நிஃபாசுடைய ரத்தம். தெளிவா விளைங்க, குழந்தை பிறந்ததுக்கு பின்னால வரக்கூடிய ரத்தத்துக்கு தான் நிஃபாசுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றது. நிஃபாசுடைய ரத்தம் எத்தனை நாட்கள் ஆக கூடினது இருக்கும் சொல்லி சொன்னால், 60 நாட்கள் ஆக கூடினது நிஃபாசுடைய ரத்தம் வரும். 60 நாட்களை விட கூட போக மாட்டாது. தெளிவாக விளைங்க, 60 நாட்களை விட கூட ரத்தம் வரும் இருந்தா அங்க நீங்க போகணும். ரெண்டாவது கட்டம் இஸ்திஹாலாவுடைய ரத்தத்துடைய விஷயத்துல உங்களோட சட்ட திட்டங்கள் எல்லாம் வந்து சேரும். ஒன்று ஹைலோட சம்பந்தப்பட்டிருக்கும், அல்லது நிஃபாசோட சம்பந்தப்பட்டிருக்கும். நிஃபாசுடைய ரத்தம் ஆக கூடின 60 நாட்கள் தன் வாரத்துக்கு ஏழும். ஆக குறைஞ்சது எத்தனை நாட்கள் என்று சொல்லி சொன்னால், ஆக குறைஞ்சது ஒரு லஹ்லா, ஒரு நொடிப்பொழுது முழுக்க ரத்தம் வந்துட்டு பெய்திடும். உள்ள கிடைச்சிருச்சு, எல்லா ரத்தமும் வெளியில வந்துடும். அதுக்கு பின்னால இவ 40 நாட்கள் இருக்குதானே, 60 நாட்கள் இருக்குதானே அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கிடையாது. இன்றைக்கு நிறைய பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், 60 நாட்கள் எங்களுக்கு 40 நாட்கள் இருக்குதானே, குழந்தை பெற்றதுக்கு பின்னால் ரத்தம் எல்லாம் வந்து முடிஞ்சு, 5 நாள்லேயே எல்லா ரத்தமும் வந்து முடிஞ்சு, ஏன் பாப்பா தொழுவர் இல்லையா, ஏன் நீங்கள் நோம்பு பிடிக்கல, இல்லை நான் நிஃபாசுடைய ரத்தம் வருது எனக்கு அப்படின்னு சொல்லி 40 நாட்கள் வரல இருக்கிறாங்க. இது கூடாது, ஹராம். அப்படி இல்லை, எங்களுக்கு வந்து பொதுவாக குழந்தை பிறந்தோடனே வரக்கூடிய ரத்தமிக்குது, ஆக கூடினது 60 நாள் வாரத்துக்கு ஏழும், நடுத்தரமாக 40 நாட்கள் வாரத்துக்கு ஏழும். ஒரு பெண்ணுக்கு ஒன்று ஆக கூடினது 60 நாள் வாரத்துக்கு ஏழும், அல்லது நடுத்தரமாக 40 நாட்கள் வாரத்துக்கு ஏழும். சில பெண்களுக்கு 2 நாள்ல முடிஞ்சிடும். இப்ப இந்த பெண் வந்து 40 நாள் வரல எதிர்பார்த்துக்கிறதுக்கு ஏழாது, அப்ப முழு தொழுகை வந்து கதாவா பைத்துடும். எங்களுக்கு நிஃபாசுடைய காலத்துல தொழுகை எங்களுக்கு மன்னிப்பு. அதே மாதிரி நோம்பு, நாங்க நோம்பு பிடிச்ச தேவையில்லை, ஆனா பின்னால கதா செய்யணும். ஆனால் நல்ல முறை விளைவிக்கோங்க, இன்றைக்கு அதிகமாக பெண்கள் தப்பு செய்கிறாங்க. இந்த விஷயத்தில் என்னண்டா நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க, 40 நாள் குழந்தை அடைஞ்சு 40 நாள் வரல தொழக்கூடாது, 40 நாள் வரல நோம்பு பிடிக்க கூடாதுன்னு சொல்லி. இது மிக தப்பான ஒரு கருத்து. எங்களோட ஷரியத் சட்டதிட்டம் என்னண்டா, ஒரு பெண் குழந்தை பெற்றதுக்கு பின்னால 5 நாள் ரத்தம் வந்துடுச்சு, 6வது நாள் கடைசாக அந்த பெண்களுக்கு வெள்ளை நிறத்தில் வரும், அதுக்கு பின்னால் 7வது நாள் இன்னும் கொஞ்சம் வெள்ளை வரும். இது பூர்த்தியான முறையில் 8வது நாள்ல எல்லாமே நின்றுருச்சுண்டா. குளிச்சு தொழுது அதே மாதிரி நோம்பு பிடிக்கிறது இந்த பெண்ணுக்கு ஃபர்லு. 40 நாள் வரல எதிர்பார்க்கறதுக்கு ஏலாது. உங்களுக்கு நான் உதாரணமாக சொல்லி காட்ட போறேன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு வலமையாக வரக்கூடிய ஹைலுடைய ரத்தம் 5 நாள் அல்லது 6 நாள். எங்களுக்கு நாங்கள் மேக்சிமம் பொதுவாக உள்ள பெண்களுடைய நிலைமையை சொல்றோம், 7 நாள் அல்லது 6 நாள் அப்படின்னு சொல்லி. ஆக கூடினது 15 நாள்னு சொல்றோம். சில பெண்களுக்கு 2 நாளில் நிற்குது, 3 நாளில் நிற்குது, 4 நாளில் நிற்குது. அதே மாதிரி இந்த நிஃபாசுடைய ரத்தம் மேக்சிமம் பொதுவாக இந்த பெண்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரையில பொதுவாக 40 நாள் வரையில பெண்களுக்கு ரத்தம் வரத்துக்கு ஏழும். அதைத்தான் 40 நாள்னு சொல்லியிருக்கிறத தவிர 40 நாள் வரல தொழக்கூடாதுன்றது அல்ல. எங்களுக்கு வந்து 2 நாள்ல பூர்த்தியா ரத்தம் வந்து வெளியாகிருச்சு முடிஞ்சிருச்சுன்னா நாங்க குளிச்சு தொழ வேண்டியது. எங்களுக்கு 10 நாள்ல பூர்த்தியா ரத்தம் வந்து முடிஞ்சிருச்சுன்னா நாங்க குளிச்சு தொழ வேண்டியது. 20 நாள்ல பூர்த்தி ஆயிருச்சு, அது ரத்தம் வரல ஒன்றும் இல்ல, அதுக்கு பின்னால் நாங்க தொழ வேண்டியது. அதுக்கு பின்னால் ஆக கூடினது 60 நாள். 60 நாட்களுக்கு பின்னால் ரத்தம் வரும் இருந்தா அந்த 4 நிலைமையும் நீங்க வச்சு பாருங்க. ஒன்னாவது நான் சொல்லி காட்டினேன், ரத்தத்தை பத்தியும் தெரியும், நாளை பத்தியும் தெரியும். அல்லது ரெண்டாவது வந்து ரத்தத்தை பத்தி தெரியாது, நாளை பத்தி தெரியும். மூணாவது ரத்தத்தை பத்தியும் தெரியாது, நாளுடைய சரியான விஷயங்களும் தெரியாது. 4வது ஒன்றுமே தெரியாது, ரத்தத்தை பத்தி தெரியாது, நாட்களை பத்தி தெரியும். அதோட நீங்க இதை ஃபிட் பண்ணி பார்ப்பீங்க. அதுக்கு பின்னால் இதனுடைய சட்டத்திட்டங்களை அதோட சேர்த்து நீங்க பார்த்து அதுக்குரிய முடிவுகளை எடுத்துக்கொள்வீங்க. அதுல நீங்க ஃபுல்லா நிஃபாசுடைய விஷயங்கள்ல அதே மாதிரி நடந்து கொள்வீங்க. நிஃபாசுடைய ரத்தத்திலையும் தொழுகைகளை வந்து தொழ வேண்டிய தேவையில்லை. பின்னால நீங்க நோ நோன்பை வந்து கலா செஞ்சீங்கடா, பின்னால் அதனுடைய நோன்பை நிறைவேற்றுவீங்க, அதன் மூலமாக என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு அந்த நிஃபாசுடைய காலத்தில் இருந்த அந்த நிலைமை நோன்பை நீங்கள் பூர்த்தியான முறையில் பின்னால் முடிக்கிறதுனால அந்த நோன்புகள் கூடிடும், அதுக்கு பின்னால் பிடிக்கிறதன் காரணமாக. இதுதான் சுருக்கமான முறையில் சில விஷயங்கள் நான் விரிவாகம் சொல்லி காட்டினேன். இந்த இரத்தத்துடைய வகையில் எங்களுக்கு பெண்களுக்கு வெளியாகக்கூடிய வகையில் இந்த மூன்று வகையான இரத்தங்கள் தான் ஒரு பெண்ணுக்கு வெளியாகிறதுக்கு ஏலும். இது அல்லாமல் வேறென்றும் வெளியாகிறதுக்கு ஏலாது. முதல் இரத்தத்துடைய சட்டத்திட்டங்கள் அதை மறுபடியும் நீங்கள் முதாக்கரா செஞ்சுக்கோங்க. ரெண்டாவதுடைய இரத்தத்துடைய வெளியான சட்டத்திட்டங்கள் அதையும் முதாக்கரா செஞ்சுக்கோங்க. நிஃபாசுடைய இரத்த விஷயங்கள் அதையும் தெரியாதவங்களுக்கு, அந்த தப்பான கருத்துக்களை வச்சுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் சொல்லி காட்டுங்க. இது சம்பந்தமான ஏனே இன்னும் சந்தேகங்கள் அப்படி இருக்கும் சொல்லி சொன்னால் அது ஆண்கள்கிட்ட சொல்லி அதுக்குரிய சட்ட திட்டங்களை கேட்டுக்கொள்றதுக்கு ஏழும். இதுதான் இது சம்பந்தமான இரத்தத்துடைய விஷயங்கள். இன்னும் விரிவாக கிதாபுகளில் நீளமான முறையில் இருக்குது. இந்த சுருக்கமான நேரத்தில் அது அனைத்தையுமே விரிவான முறையில் சொல்றது சாத்தியம் இல்லாத ஒரு நிலைமையாக இருக்குது. அதை தெளிவான முறையில் எங்களுக்கு கேட்டு விளங்கிக் கொள்றதுக்கு ஏழும் இன்ஷாஅல்லாஹ். எந்த விஷயங்களை நாங்கள் கேட்டோமோ அதை கேட்டோம் மறந்தோம்னு போயிடாம அந்த விஷயங்களை நாங்கள் தெளிவான முறையில் முதாக்கரா செஞ்சுவோங்க. நல்ல திறமை உள்ள பெண்களோட முதாக்கரா செய்யுங்க, வீடியோ எல்லாம் பேசி சொல்லுங்க. இது மாதிரி தீனுடைய மஜ்லிஸ்ல எங்களுக்கு அப்பப்போ நடக்குது, நாங்கள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வந்து இதில் கலந்து கொள்ளணும். அல்லாஹு தாலா இன்ஷா அல்லா இதன் மூலமாக எங்களை அந்த ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணா சஹாபாக்கள் அதாவது சஹாபி பெண்களை போல அந்த நிலைமையில எங்களுக்கு உருவாக்கி தருவான். அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் தான், நாங்க இன்றைக்கு மாஷா அல்லா எங்களுக்கு வீட்டு தாலிம்கள் தரப்பட்டிருக்குது. வீடுகளில் நாங்க ஒவ்வொரு வீட்லையும் தாலிமுடைய மஜ்லிஸ்ல நாங்க உருவாக்கி கொள்றது. அதே மாதிரி வாரான தாலிம்கள் எங்களுக்கு அதாவது எந்தெந்த ஏரியால தரப்பட்டிருக்கும் அதுக்கு நாங்க நேர காலத்தோட போறது, அந்த சொல்லப்பட்ட ஒழுக்கங்கள் உசூலையும் பேரி நாங்க போறது. இதனால இன்ஷா அல்லா எங்கள்கிட்ட தீனுடைய ஒரு சூழல் உருவாகும். எங்களோட குழந்தைகள், எங்களோட கணவன், எங்களோட வீட்டில் உள்ளவங்க எல்லாம் தீன்தாரிகளாக மாறுவாங்க. அனைவரும் இன்ஷால்லா தீனுடைய அதாவது அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா தீன்தாரிகளை ஆக்கி நிம்மதியும் சந்தோஷத்தையும் எங்களோட வீடுகளையும் குழந்தைகளையும் உருவாக்கி தாரது காரணமாக அமையும். அல்லாஹு தாலா நம்ம அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله رب نعمه ويكافئ مزيدا وفعنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آل سيدنا محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها اللهم نشنا وجبورنا وهدنا لصالح الأعمال والأخلاق رب الرحمن نيو يردنا وناه ركند يا الله سنگينا وناه ركند يا الله غنية وناه ركند يا الله نانغلو فاوام سيدر يا الله فاوات المول هرکا قوڑي ور يا الله نانا فاوانغلا مني ترلوا يا الله يا الله ايدو نانغ دينكا هواني نانغ وليا هي وندوم يا الله علمودية وشنغل نانغ கற்று கொள்கின்றோம் யா அல்லாஹ். இதை எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடியவங்களா ஆக்கி வச்சிரு நாயனே. நூத்துக்கு நூறு எங்களோட வாழ்க்கையில சரியான முறையில் தீனை விளங்கி நடக்கக்கூடியவங்களா ஆக்கி நாயனே. அந்த ஆயிஷாவை போல, அந்த உம்மு சலமா, அந்த ஜெய்னபை போல, அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹும் அவங்கள போல யா அல்லாஹ் நடக்கக்கூடியவங்களாக ஆக்கி நாயனே. எந்த விஷயத்தையும் அறிவு இல்லாம, தெளிவு இல்லாம, தீனுடைய விளக்கம் இல்லாம செய்யாம பாதுகாத்துரு நாயனே. யா அல்லாஹ் தீனுடைய விஷயங்கள்ல ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்படக்கூடியவங்களா ஆக்கி நாயனே. எங்களுடைய வீட்டுடைய சூழலையும் தீனுடைய சூழலை ஆக்கி நாயனே. யா அல்லாஹ் ஒரு பெண் திருந்து விட்டால், ஒரு பெண் நல்லவளாக மாறிவிட்டால் முழு குடும்பமே நல்லவளாக ஆகிவிடும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் அனைவரையும் நல்லவங்களாக ஆக்கினானே, சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டக்கூடியவங்களாக ஆக்கினானே, சமுதாயத்துக்கு முன்மாதிரியான பெண்களாக நல்ல தலைவிகளாக எங்களை ஆக்கினானே, நல்ல கண்ணியமானவங்களாக ஆக்கினானே, மானம் அதாவது பங்கப்படக்கூடிய நிலைமையை விட்டு பாதுகாத்து எல்லா பெண்களுக்கும் நல்ல சந்தோஷமான சுபீட்சமான வாழ்க்கையை கொடுத்திருந்தானே. எல்லா யார் யாரெல்லாம் நிக்கா செய்ய முடியாமல் இருக்கிறாங்களோ அப்படியான பெண்களுக்கு மிகவும் அவசரமான முறையிலும், மிகவும் அதாவது சீக்கிரமான முறையில் நல்ல இடங்கள்ல அவங்களுக்கான பொருத்தமான ஜோடிகளை உண்பாக்கி கொடுத்திருந்தானே. எல்லா விதமான கடன்களுடைய பிரச்சனையும் பாதுகாத்திருந்தானே. நல்ல சுபீட்சமான, நல்ல சந்தோஷமான நிலைமை உருவாக்கி தந்திருந்தானே. எல்லா நிலையும் உதவி செஞ்சிருந்தானே. எங்களுடைய வீடுகளை பறக்கத்துள்ள வீடுகளாக, எங்களோட குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக, நல்ல திறமையான குழந்தைகள், எங்களோட கணவன்மார்களை அந்த அழிய போல அன்பு காட்டக்கூடிய நல்ல கணவன்மார்களாக நம்ம அனைவரையும் எங்களுடைய கணவன்மார்களை ஆக்கி தந்துருவாயா, நல்ல சந்தோஷமான நிலைமை உருவாக்கி தந்துருவாயா. எதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களோ அனைத்தையும் கேட்டதாக கருந்தருள்வாயாக. எதெல்லாம் கேட்ட மறந்தா யா அல்லாஹ், நாங்க எதெல்லாம் கேட்க மறந்தோமோ அனைத்தையும் கேட்டதாக கபூல் செஞ்சருள்வாயாக. யார் யாரெல்லாம் துஆவுக்காண்டு வேண்டாங்களோ அனைவருடைய ஹலாலான ஆயத்தில் நிறைவேற்றி கொடுத்துருவா நாயனே. எல்லா நிலையிலும் எங்களுக்கு உதவி செஞ்சிரு நாயனே. வாஸ்து தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். For more lectures visit slh